கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில் இந்த தொடர் வகுப்புல நாம் ஒருவரையொருவர் முகமுகமாக சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவனுடைய கரத்திலிருந்து நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதமான ஒரு சகோதர ஐக்கியத்திற்கு நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு தேவனுக்கு ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். இன்றைய வகுப்பிற்கு ஆரம்பமாக சகோதரர் செல்வம் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபித்து இன்றைய வகுப்புக்குள்ள கடந்து செல்லலாம்.
கர்த்தாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்த இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, எங்களை ஒருமுகப்படுத்துவீராக. உங்களுடைய ஜீவனுள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு உண்டாகி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஒரு நேரமாக, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவீராக. உங்களுடைய தாசனை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவா ஆவி வல்லமை அங்கே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் இவர்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.
தயவு செய்து சகோதர சகோதரிகள், உங்கள் செல்போன் சைலண்ட் மோட்ல நீங்கள் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் மூன்று உடன்படிக்கைகள் என்ற தலைப்பில் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த முக்கியமான மூன்று உடன்படிக்கைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு நாம் தொடர்ந்து 34வது தலைப்பாக ஒரு முக்கியமான, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தலைப்பு. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆனா அநேகர் இந்த தலைப்பை குறித்து போதிய அளவுக்கு தெளிவுள்ளவர்களாக இல்லை என்பது உண்மை சகோதர சகோதரிகளே. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப விசேஷமான தலைப்பு தான், ஆனா அநேகர் இதை பற்றி தவறான புரிந்து கொள்ளதல் தான் இருக்கிறாங்க நாம பார்க்கிறோம். ஆமா, அந்த தலைப்பு என்னன்னா ஜெபம். இன்னைக்கு ஜெபம் குறித்து நம்ம 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் எடுத்துப்போம். அப்போ இது கேட்கும் போதே சிலருக்கு சிரிப்பு வரலாம். ஏன்னா நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களா பல வருடங்கள் அனுபவம் பெற்று ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய மன்றாட்டை, நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜனங்கள். ஆனா இன்னைக்கு இந்த 34வது தலைப்புல நாம் நம்முடைய ஜபம் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு முக்கியமான விஷயம். 1.5 மணி நேரம் குறைந்தபட்சம் ஜபத்தை குறித்து நம்ம தியானிச்சு அறிந்து கொள்ள வேண்டும். ஜபம் என்றால் என்ன? இந்த ஜபம் ஒரு உரிமையாக இருக்குது ஒரு கிறிஸ்தவருக்கு. ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், அது அவருடைய உரிமை. ஆனா அதைய அவர் எப்படி செய்ய வேண்டும், யார் இடத்துல ஏறெடுக்க வேண்டும், எதற்காக ஏறெடுக்க வேண்டும், இது மாத்திரமல்ல இந்த ஜபம் யாருக்கு உரிமையாக அளிக்கப்பட்டிருக்கு, யாருக்கு இது ஒரு ஸ்லாக்கியம், இது மாத்திரமல்ல இது யாருக்கு அவசியம், யாருடைய ஜபம் மாத்திரம் தேவன் கேட்கிறார், இதெல்லாம் முக்கியமான சில கேள்விகளாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சர்வசாதாரணமான ஒரு விஷயம், அதாவது ஒரு சாதாரண அனுதினமும் நம்ம கடைபிடிக்கிற ஒரு விஷயமாக ஜபம் இருந்தாலும், இன்னைக்கு பாருங்க சகோதர சகோதரிகளே, இதை குறித்து கூட எப்படி நாம ஒவ்வொரு தலைப்புகளும் ஏதோ ஒரு அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தலைப்புகளையும் தேவனுடைய வசனத்துல போய் அவருடைய வசனம் அதை குறிச்சு என்ன சொல்லுது. ஏன்னா உமது வசனமே சத்தியம் என்று நாம அறிந்திருக்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தின அந்த உண்மை, அந்த சத்தியம் நாம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். வசனத்தின் படி ஜபத்தை பற்றின இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட நாம் அங்க தெரிந்து கொள்ளும். கண்டிப்பா ஜபம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு. ஒரு உதாரணம் நாம சொன்னோம்னா, இப்ப கடல் இருக்கு பாருங்க, கடல்லையோ ஆற்றுலையோ யாராவது கடல் சொல்லாதான் கரெக்டா இருக்கும், கடல்ல யாராவது ஒருத்தர் தவறி விழுந்துட்டு உயிருக்கு போராடும் போது சரிங்களா, இப்ப அவரை காப்பாற்றுவதற்கு ஒரு லைஃப் போட் போகும் இல்லைங்களா, இது உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன், பக்கமா இருக்கிறீங்க. அப்போ அந்த கடல்ல தத்தளிக்கிற ஒருத்தருக்கு அந்த லைஃப் போட்ல போறவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல போட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறு தூக்கி போடுவாங்க. அப்ப தண்ணியில் இருக்கிறவர் அந்த கயிறை பிடிச்சுக்கணும், அந்த கயிறை பிடிச்சிட்டாலே போதும் அவருக்கு என்ன கிடைச்ச மாதிரி, ஜீவன் கிடைச்ச மாதிரி. அந்த அந்த கயிறுக்கு ஒரு பேர் இருக்கு இங்கிலீஷ்ல, அது என்னன்னா அந்த கயிறுக்கு பேரு லைஃப் லைன். நல்ல பேர்ல லைஃப் லைன், ஏன்னா அந்த கயிறு பிடிச்சிட்டா அவருக்கு என்ன கிடைச்ச மாதிரி, லைஃப் கிடைச்ச மாதிரி, ஜீவன் கிடைச்ச மாதிரி. அது மாதிரிதான் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஜபம். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவிடத்துல நாம் கொண்டிருக்கிற அந்த உறவு, அந்த தொடர்பு, அந்த ஜபம் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் லைன். அது இருக்கிற வரைக்கும் நாம் எதோடு இருக்கலாம், கண்டிப்பா ஜீவனோடு அங்க இருக்கலாம், எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும். சோ அவ்வளவு முக்கியமான ஜபம் குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இப்ப எல்லா ஜனங்களும் பார்க்கும் போது அவங்க 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 தேவன்கள் தேவர்கள் இடத்துல மன்றாட்டை ஏறெடுக்கிறாங்க, ஜபம் பண்றாங்க, இது நமக்கு தெரிஞ்சதுதான் சகோதர சகோதரிகளே. அதே போல கிறிஸ்தவர்களும் கூட விசேஷமா ஜபம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது, அவங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம அங்க பார்க்கணும். அது நம்ம சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேணுங்கிற அவசியமே அங்க இல்ல. ஏன்னா இன்னைக்கு வேதத்தை முறைப்படி அறிந்து அந்த வேத ஞானத்துல வளர்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா அல்லது ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதான்னு கேள்வி கேட்டா எதுக்குதான் பதில் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஜபத்துக்கு தான். அதனால்தான் பாருங்க, ஜபம் ஜபத்திற்காகவே விதவிதமான கூட்டங்கள் ஆராதனைகள் சபைகள்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்மளது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில இதை நம்ம பார்க்க முடிகிறது, எவ்வளவு விதமான ஜபம் ஏறெடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளுடைய அனுபவத்திலேயே நாம சொல்லலாம், சாதாரண ஒரு கூட்டம்னா கூட கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், ஜபம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஜபத்துக்குன்னே விசேஷமா கூட சில கூட்டங்கள் ஏற்பாடு பண்றது நம்ம பார்க்கிறோம், உபவாச ஜபங்கள். பாருங்க ஜபத்துல நிறைய வகை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில உபவாச ஜப கூட்டங்கள் இருக்கு, அப்புறம் முழு இரவு இருக்கா இல்லைங்களா. பாருங்க இப்ப இரவு முழுக்க ஜபம் பண்றோம், எப்படி இரவு முழுக்க ஜபம் பண்றோம், ஒருத்தரே பண்ண முடியாட்டி அதுக்கு என்ன பேர் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன வருது, இன்னொன்னு சங்கிலி தொடர் ஜபம், சங்கிலி தொடர் ஜபம் இருக்குங்களா இல்லையா, ஒருத்தர் பண்ணுவார் எவ்வளவு முடியுதோ பண்ணிடுவார், உடனே அவர் முடியாத சமயத்திலயா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இன்னொருத்தர் அந்த பொறுப்பேற்றுக்குவார். இப்படியாக ஒரு நாள் முழுக்க இல்ல சில நாட்கள் முழுக்க ஜபங்கள் கூட ஏறெடுக்கப்படும். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு மத்தியில காணப்படுகிற பழக்கங்கள். சோ கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஜபம் அவ்வளவு முக்கியமாக அங்க இருக்குது சகோதர சகோதரி. சோ அப்போ ஜபத்துக்கு நாம் என்ன சொல்லலாம், சிம்பிளா ஒரு சின்ன ஒரு விளக்கம் புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் என்ன சொல்லலாம், ஜபம் என்றால் என்ன அப்படி நம்ம கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜபம்னா என்ன விளக்கம் கொடுங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, பேசுவது யாரு கிட்ட, சிம்பிள் இல்லைங்களா, ரொம்ப தெளிவான ஒரு ஒரு பதில். இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ப்பா சொல்லணும்னா, தேவனோட பேசுவது, எப்போ எப்படி எதுக்கு எல்லாம் வர மாதிரி சொன்னோம்னா, அதாவது ஜபம் என்று சொல்லும் போது நாம் நம்முடைய தேவன் இடத்துல தனிமையில ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு உறவு, அப்படி சொன்னா கரெக்டா இருக்குங்களா இல்லைங்களா, கரெக்ட். தேவன் இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு, ஒரு தனிப்பட்ட தொடர்பு நாம் வைக்கிறோம். நம்முடைய துதியை ஏறெடுக்க, தேவன் நமக்கு செய்த நன்மையான எல்லா விதமான ஈவுகளுக்கும் நம்முடைய நன்றி ஏறெடுக்க, நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில அவருடைய சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு, புரிதுங்களா, நமக்காக மாத்திரமல்ல நம்மை போல இருக்கிற மற்றவர்களுக்காகவும் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு. இதற்கெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெபம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அங்க இருக்கு. அது ஒரு ஜெபம் சொல்லும் போது அது நாம் தேவனிடத்துல நேரடியாக தனிப்பட்ட முறையில வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாகும். சோ அப்படித்தான் நாம் சொல்லலாம். சோ ஜெபம் பத்தி இதுதான் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அதே நாம பல வகையில நாம் அங்க வெளிப்படுத்துகிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இது பார்க்க போறது இல்ல, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஜபத்தை பத்தி நாம் தெரியாத அநேக விஷயங்கள் அங்க இருக்கு. இன்னைக்கு அதையெல்லாம் நாம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகள். ஆமா, சில விஷயம் இருக்கு, அது கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கலாம், அதிர்ச்சியா கூட அங்க இருக்கலாம். ஏன்னா வேதத்தின் வசனங்களினுடைய கோணத்துல பார்க்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில பார்க்கும் போது, ஜபம் அப்படிங்கிற அந்த உரிமை தேவனிடத்துல தனிமையில உரிமையோடு உறவாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சாக்கியம் வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் போது, இது தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிற வாய்ப்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு தான் இந்த உரிமை கொடுக்கிறார், ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு தான் இந்த சாக்கியம் இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, பண்றாங்க, ஆனா தேவன் அந்த உரிமைய, அந்த சாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, அதிர்ச்சியா இருந்தா கூட அது ஆச்சரியம் இல்லை. ஆம் சகோதர சகோதரிகளே, இது வந்து உண்மை. இது நம்முடைய கர்த்தர் இயேசுவிடமே நாம பார்க்கணும். அது மாத்திரமில்ல, அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட சில வினோதமான விஷயம் எல்லாம் அவர் செய்யறார். அவர் தன்னுடைய ஜெபத்துல இந்த உலக ஜனங்களுக்காக அவர் என்ன பண்றது இல்ல, செபிக்கிறது இல்ல. அவருடைய ஜெபத்துல கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு தான் அவர் ஜெபிக்கிறார். அது மாத்திரமில்ல, தேவனிடத்துல நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கூட எல்லார்கிட்டையும் சொல்றது இல்ல, ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கிட்ட தான் சொல்றார். இப்ப தெரியும் இல்லைங்களா, நமக்கு கர்த்தர் இயேசுக்கு பின்னால நிறைய ஜனங்கள் போனாங்க, அவருடைய உபதேசம் கேட்டாங்க, ஆனா எல்லார்கிட்டையும் அவர் இந்த வேண்டுதல் வைக்கல, நீங்க பிதாவுக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் கர்த்தர் இயேசு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கிட்ட தான் சொல்றான். ரொம்ப ஆச்சரியம் இருக்குது, உண்மைதான். ஜெபம் சொல்லும் போது சகோதர சகோதரிகள், இது எல்லாருக்குமே தேவன் கொடுக்கிற ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு வகுப்பாருக்கு தேவன் வைக்கிற ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பாக, சாக்கியமாக, உரிமையாக அங்கிருக்கு. இது நாம செக் பண்ணோம்னா வசன வாசிங்க, யோவான் சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம், அது ஒரு, அது கர்த்தர் இயேசுனுடைய ஒரு நீண்ட ஜெபம். அந்த ஜெபத்தில் நாம் கவனிக்கும் போது அவர் பாருங்க, அவரு அவருடைய ஜெபத்துல யாருக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா, வசன வாசிங்க 9ஆம் வசனம், அவர் யாருக்காக வேண்டிக் கொள்ளலை, யாருக்காக வேண்டிக் கொள்கிறார், அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக என்ன கொள்ள, நான் என்ன ஆச்சரியம் பாருங்க, இது யாருடைய வார்த்தை தெரியுங்களா, இந்த உலகத்தின், நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, இந்த உலகத்தின் ரட்சகர், இந்த உலக ரட்சகருடைய வார்த்தை என்னன்னா, நான் யாருக்காக ஜெபிக்கிறது இல்ல, நான் உலகத்துக்காக எல்லா ஜனங்களுக்கும் நான் ஜெபிக்கல, அப்பா பிதாவே நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், ஒரு வகுப்பா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், யார் அந்த அவர்கள், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு இடத்துல நம்ம வசனத்துல வாச்சோம்னா இன்னொரு விஷயம் கூட நிரூபணமா, இங்க என்ன பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு தன் ஜெபத்தை உலகத்துக்காக ஏறெடுக்கல, தம்முடைய ஜனங்கள், தேவன் அவருக்கு கொடுத்த ஜனங்கள் என்று ஒரு வகுப்பார சொல்றார், அவரை உண்மையாக பின்பற்றுகிற ஜனங்கள், அவங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்றார். அதே சமயம் அவர் ஜபம் பண்ண சொல்லி கேட்கும் போது கூட அவர் என்னன்னா எல்லாரையும் அவர் கேட்கல, ஒரு சிலர்கிட்ட மாத்திரமே அங்க கேட்கிறார். இதெல்லாம் என்னமா சகோதர சகோதரிகளே, ஜபம் யாருக்கு, யாருடைய ஜபம் தேவன் கேட்கிறார் ஏற்றுக்கொள்கிறார், ஜபம் எதற்காக பண்ணணும், அது அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அது யாருக்கு அவசியம், இந்த மாதிரி பல விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அங்க இருக்கு. ஆனா இது இன்னைக்கு பொதுவா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அங்க செய்கிற ஒரு விஷயமாக இருக்குது, பரவாயில்ல. ஆனா தேவனுடைய வசனத்துல போய் பாருங்க போது எப்பயுமே தேவனுடைய சத்தியம் அந்த உண்மை தனிச்சு நிற்கும் எல்லா விஷயத்தையும். அதே மாதிரி சுபத்துல கூட ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது எல்லாருக்கும் இல்ல, இது எல்லாருக்கிட்டேருந்தும் தேவன் எதிர்பார்க்கறது இல்ல, இது ஒரு வகுப்பா இருக்கு, ரொம்ப ஒரு விசேஷமான உரிமை. ஆனா அவங்களுக்கு அதை நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த லைஃப் லைன் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகுப்பா. அப்போ ஜபம் அதனுடைய முழு விவரம் தெரிஞ்சு கொண்டதுக்கு முன்னாடி பாருங்க, அது என்னன்னா தேவன் கிட்ட நாம் தனிப்பட்ட முறையில வைத்துக் கொள்ள வேண்டிய வைத்துக் கொள்கிற ஒரு ஒரு உறவு ஒரு தொடர்பு நம்ம சொல்றோம். இதை முழுசும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிறது நமக்கு அவசியம். சோ ஆதியில மனுஷன் எப்படி இருந்தா, தேவனிடத்துல எப்படி உறவு வச்சிருந்தா, அந்த உறவுக்கு இடையில என்ன நேர்ந்தது, என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்கறதே நமக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த ஜபம் எப்படி இங்க ஒரு கிறிஸ்தவருக்கு அவசியமா இருக்குது, யாருக்கு அவசியமா இருக்குதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ வசனம் நம்ம முதல்ல பார்க்கலாம், ஆதி ஆகமம் 4:14 வசனம் வாசிங்க. பாருங்க இது காயின் சொல்றது தேவன் கிட்ட, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்தேன். இது என்ன, இந்த வசனம் காயினுடைய வார்த்தைகளா இருந்தாலும் இது யாருடைய நிலையை குறிக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, அதாவது விழுந்து போன மனுக்குலத்தினுடைய நிலை. சோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ள விழுந்து போன மனுக்குலம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வசனத்துல தெரியுது, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்னா தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலை. சோ காயின் அங்க சொல்றதுல அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மனுக்குலம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். சோ ஏதே தோட்டத்தில் ஆதாம் கூட இருந்த அந்த ஒரு தொடர்பு, ஆதாம் தேவனிடத்துல வச்சிருந்த தொடர்பு, அந்த கீழ்ப்படியாமைக்கு அப்புறம் என்னாச்சு பார்க்கிறோம், மாறி போச்சு, அந்த தொடர்பு எல்லாம் போச்சு. அதுதான் இங்க காயின் வார்த்தையில சொல்றாரு, நான் உங்களுடைய சமூகத்துல இருந்து என்ன ஆயிட்டா விலகி நான் மறைந்து இருக்கிறேன். இது அவருடைய நிலை மாத்திரம் இல்ல, பாவத்துக்குள்ள விழுந்து போன முழு மனுக்குலத்தினுடைய மனுக்குலத்தினுடைய அந்த நிலை. சோ அன்னையில நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு அந்த மனுக்குலம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில, தேவனை விட்டு விலகின நிலையில, மறைந்து இருக்கிற ஒரு நிலைமையில அவங்க இருப்பதை நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ இன்ன வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மனுக்குலம், தேவனுடைய தேவனை விட்டு விலகின நிலைமையில, தேவனை விட்டு பிரிந்து போன நிலைமையில. ஆனா என்னன்னா கண்டிப்பா இந்த நிலைமை மாறி ஜனங்கள் மீண்டும் தேவனோடு கூட அந்த ஒரு அந்த இனிமையான ஒரு உறவுக்குள்ள தொடர்புக்குள்ள மீண்டும் சேர்க்கப்படுவாங்க. அது எங்க சேர்க்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல. வசனம் வாசிங்க, இதையும் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 22:27. போதும், பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் பாருங்க. அதாவது அந்த ரெண்டு நிலை, எப்படி பாவம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் மனுக்குலம் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சுட்டான், விலகி போன நிலைமையில் இன்னைக்கு மனுக்குலம் இருக்கு, அந்த உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுதான் நம்ம சொல்ல முடியும், ரொம்ப கேஷுவலா சொன்னோம்னா தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த லிங்க், அந்த தொடர்பு போயிடுச்சு, அற்று போயிட்ட நிலைமையில இன்னைக்கு மனுக்குள்ள இருக்கிறான். ஆனா தேவனுடைய வசனத்துல அதே ஒரு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஆனா இந்த உறவு மீண்டும் என்ன ஆயிடும், புதுப்பிக்கப்பட்டுடும். இந்த உறவு எப்போ, தேவனுடைய ராஜ்யத்துல அது மீண்டும் அங்க துளிர்க்க ஆரம்பிச்சு முழுமையடையும் என்று நம்ம அங்க பாக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா பார்க்கிறோம் இந்த வசனங்களின் மூலம் மனுக்களை எப்படித்தான் இருக்கிறாங்க, தேவன் பொறுத்த விஷயத்துல தேவனை பற்றி பற்றின விஷயத்துல குருடாக்கப்பட்ட கண்களோடு ஒரு தெளிவான புத்தி இல்லாம சரிங்களா தேவனை விட்டு விலகின நிலைமையில அங்க இருக்கிறான். ஆனா இப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இப்படி இருக்கிற உலகத்திலேயே நம்ம பாக்குறோம் பைபிள்ல அந்த சரித்திர பதிவுகள்ல நம்ம போய் பார்க்கும் போது இப்படித்தான் ஒட்டுமொத்த மனுக்குழுமும் தேவனுக்கு தூரமா இருந்துட்டாலும் தேவனை விட்டு பிரிஞ்சு அவரோடு இருந்த உறவுல இருந்து துண்டிக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் சில விதி விலக்கா சில ஜனங்களை வச்சிருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கல நம்ம சப்ஜெக்ட் எடுத்தோம் இரண்டாம் உலகம் சப்ஜெக்ட் இல்ல இல்லைங்களா. முதல் உலகத்துல ஆதாம்க்கு அப்புறம் தேவன் யாருக்கிட்டையுமே என்ன பண்ணல தொடர்பு வைக்கவே இல்லை. ஆனா அப்படியே இருந்துட்டாராம் ஒட்டுமொத்த மனுக்குழுக்கு அப்படித்தான் இருந்துட்டார். ஆனா இரண்டாம் உலகத்துல முற்பிதாக்கள் யுகம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அந்த முற்பிதாக்கள் யுகத்துல தேவன் என்ன பண்ணார் மீண்டும் ஒட்டுமொத்த உலகத்துக்கிட்டையும் தன் தொடர்பை நிறுத்திட்டா கூட சில தனிப்பட்ட நபர்கள் கிட்ட அவர் என்ன பண்ணியிருந்தார் தொடர்பு வச்சிருந்தார் இல்லைங்களா. யார் யார்கிட்ட எல்லாம் வச்சிருந்தா நோவாட்ட வச்சிருந்தா இல்லைங்களா, ஆபிரகாம்ட்ட வச்சிருந்தா, அப்புறம் ஈசா கிட்ட வச்சிருந்தா, யாக்கோபு கிட்ட வச்சிருந்தா, இன்னும் அதற்கு மதியில யார் சொல்லலாம் நாம ஏனோக்கு கிட்ட கூட தேவன் அங்க தொடர்பு வச்சிருந்தார், யோபு கிட்ட தொடர்பு வச்சிருந்தார். இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷன் இவங்களும் ரொம்ப விதி ரொம்ப ஸ்பெஷல் பீப்புளா இருந்தாங்க. தேவன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய தொடர்பு இல்ல அவ்வளவுதான். ஆனா இந்த தனிப்பட்ட நபர்கள் கிட்ட தேவன் வந்து தொடர்பு வச்சிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இந்த தனிப்பட்ட ஜனங்கள் தேவனை பற்றி அறிந்து இருந்து அவர்கிட்ட இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தங்களுடைய தொடர்பு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க தேவன்கிட்ட என்ன பண்ணாங்க தங்களுடைய ஜபங்கள் ஏறெடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த லிங்க் அந்த தொடர்பு. இந்த தனிப்பட்ட நபர்கள் அங்க தேவனிடத்துல தங்களுடைய தொடர்பை வைத்திருந்தான் தங்களுடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டுட்டு அங்க இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் அவரிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலைமையில அங்க இருந்துட்டான். இப்படி இருக்கும் போதே யாக்கோபு மரணத்துக்கு அப்புறம் இன்னும் கூட தேவன் அவருடைய தொடர்பை ரொம்ப வித்தியாசப்படுத்தினார். யாக்கோபு மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய 12 குமாரர்கள் 12 கோத்திரத்தினுடைய தகப்பனாய் அந்த 12 கோத்திரங்களும் என்ன என்று அழைக்கப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப தேவன் அந்த யூத யுகம் வந்த உடனே பாருங்க முற்பிதாக்கள் யுகத்துக்கு அப்புறம் யூத யுகத்துல அவர் இன்னும் கொஞ்சம் கிருபை பாராட்டினார். அப்படின்னா என்னன்னா அது வரைக்கும் தனிப்பட்ட நபர்கள் கிட்ட மாத்திரம் தொடர்பு வச்சு தனிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து அந்த ஜபத்தை இவர் அங்கீகரிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா. அதற்கப்புறம் யூத யுகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணார் நம்முடைய சொந்த ஜனமாக பாவித்து சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவங்களோடு தன்னுடைய தொடர்பு அங்க வைத்திருந்தான். இதெல்லாம் நீங்க கேட்ட பாயிண்ட்ஸ் இரண்டாம் உலகத்துல. ஆனா இப்ப ஜபம் தேவனோடு வைத்திருந்த அந்த தொடர்பு அதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி பேசும் போது இங்க மறுபடியும் பார்க்க வேண்டியது அவசியம். பாருங்க இப்படித்தான் தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இருந்த அந்த உறவு அப்படி காலம் காலமா மாறுச்சு. ஏதேன்னு இருந்துச்சு கீழ்படியாமைக்கு அப்புறம் காணா போச்சு. ஆனா அதற்கப்புறம் தேவன் சில தனிப்பட்ட நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். அந்த ஜனங்கள் மாத்திரம் அவர்கிட்ட தொடர்பு வச்சிருந்தாங்க ஜெபத்தின் மூலம். ஆனா யுகம் மாறும் போதே இதுவும் தேவன் கிருபை காமிச்சார். ஒரு தனி தேசத்தை தேர்ந்தெடுத்தார் இஸ்ரேல் தேசம். அவங்கள்கிட்ட தம்முடைய தொடர்பு வச்சார். அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொண்டு அவரிடத்துல தங்களை தொடர்பு வச்சு அதன் மூலம் தங்கள் ஜெபங்களை எல்லாம் யார்கிட்ட ஏறெடுத்தாங்க. ஆனா அந்த சமயத்துல மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன நிலைமை தேவன் பொறுத்த வரைக்கும் இல்லவே தேவனுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மற்ற உலக ஜனங்கள் ஆனா அவங்க கூட வேண்டிட்டு இருந்தாங்க வேற வேற தேவர்கள். ஆனா அந்த தேவன் அந்த அந்த வேண்டுதல் யார்கிட்ட போய் சேரல பாக்குறோம் மெய்யான தேவன் கிட்ட அங்க போய் சேரல. அந்த மெய்யான தேவனை யார் மாத்திரம் ஆராதிச்சுட்டு யார் மாத்திரம் ஜபம் ஏறிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். வசன வாசிங்க அதுக்கு குறிச்சு நம்ம படிக்கும் போது ஆமோஸ்ல 3 அதிகாரம் 2 வசனம் பாருங்க பூமியின எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணிட்டேன். ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு வசனம். அதாவது தேவ திட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைத்திட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் இங்க நாம பார்க்கிறோம் இல்லையா. அது மாத்திரமல்ல அவங்க கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் மூலம் கூட அவங்க கிட்ட தொடர்பு கொண்டா அந்த உடன்படிக்கைக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை போன வார கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நியாயப்பிரமாண உடன்படிக்கை தேவன் யாரு கூட பண்ணிட்டார் இஸ்ரேல் ஜனங்களோட. வசன வாசிங்க யாத்ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது.
உங்களுக்கு தெரியும். இது மோசே மூலம் சீனாய் மலையில தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மூலம் சில ஒரு விசேஷமான உறவு தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில அங்க உண்டாச்சு. தேவன் ஒரு ஆச்சாரியத்துவமே ஏற்படுத்தினார் யூத ஜனங்களுக்கு மத்தியில, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை என்ன பண்ணலாம், அந்த ஆச்சாரிய முறையின்படி இல்லைங்களா, வருஷா வருஷம் என்ன பண்ணலாம், தங்களுடைய பாவங்களிலிருந்து தங்களை சுத்திகரிச்சு கொள்ளலாம். அந்த பாவ நிவாரண நாள், பாவ நிவாரண வலிகள், இதன் மூலம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் அந்த உறவு நாம சொல்றோம். இது தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருந்துச்சா அந்த உறவு. அந்த உறவுல, அந்த உறவின் மூலம் இவங்க தேவனிடத்துல கொண்ட அந்த தொடர் பாரு, தங்களுடைய பாவங்களிலிருந்து தங்களை சுத்திகரிச்சு கொண்டு தங்களுடைய ஜபங்களை தேவனிடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல அவங்க அங்க இருந்தாங்க, இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ளார். ஆனா அதே சமயத்துல மற்ற ஜனங்கள் நாம சிந்திச்சு பார்க்கும் போது அவங்க ஹோப்லெஸ் கண்டிஷன், எந்த நம்பிக்கையும் இல்லாம வேற தேவர்களே விக்கிரகங்களை வணங்கிட்டு பாவத்திலிருந்து மீளறதுக்கு வழி இல்லாம, உண்மையான தேவன் பற்றின அறிவு இல்லாம, அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாம, அவரை விட்டு தொடர்புல துண்டிக்கப்பட்ட நிலைமையில மற்ற ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க பார்க்கிறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் இந்த ஒரு விசேஷமான உறவுல இருந்தாங்க. தங்களுடைய ஜபங்களை தேவனிடத்துல அவங்க ஏறெடுத்துட்டு இருந்ததை நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அந்த யூத யுகம் தான் யாக்கோவினுடைய மரணம் துவங்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கும் இருந்துச்சு இந்த காலம். இந்த காலத்துல இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் இந்த மாதிரி தொடர்பு வச்சா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் ஜபங்களை தேவனிடத்துல ஏறெடுத்திருந்தாங்க. அப்போ இது கர்த்தர் இயேசுனுடைய அந்த முதலாம் வருகையில வந்து அவருடைய மரணம் வரைக்கும் இது நீடிச்சது. இது குறிச்சு நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம், யோவான் 4:22 வசனம். பாருங்க இந்த வசனம் யார் சொல்றா, யார் கிட்ட சொல்றா, நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? யோவான்ல வருது, 4:22 வருது, 22 வசனம் சொல்றார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வரு. யார்கிட்ட பேசுற கர்த்தர் இயேசு? பாருங்க அந்த தண்ணீர் துறவண்டையில அவர் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கும் போது அங்க வந்துட்டு அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறார். யார் சார்பா பேசுறார்? இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள், அப்படி சொல்ல போது அவர் யாருடைய சார்பா பேசிட்டாருங்க? நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறார். நாங்கள் அவர் யாரையும் சேர்த்து சொல்றார், அவர் யாருக்கிட்ட பேசுறார் அது முதல்ல தெரிஞ்சுக்காங்க. சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறார். அப்ப சொல்ல போது சொல்றார், நீங்க யாரு யாருமே தெரியாம அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க அப்படி இல்ல. கர்த்தர் ஏன் அப்படி சொல்லும்போது அவர் யார் சொல்றார்? நாங்கள் யூதர்கள் சார்பா பேசுறோம். நாங்கள் யூதர்கள், நீங்க சமாரியா தேசத்தாலே, நீங்க அப்படி இல்ல, ஆனா நாங்கள் யூதர்கள், நாங்க அறிந்திருக்கிற தேவன் என்ன பண்றோம், நாங்க தொழுது கொள்கிறோம் என்று சொல்றார். பாருங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு சம்பாஷணை அப்படி போயிட்டு இருக்கு. யார் இந்த சமாரிய ஸ்திரீ? அவங்க யாரு சமாரிய ஸ்திரீ? ஏன்னா வசன வாசிங்க அவங்களுடைய வார்த்தை, யோவான் 4:25.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள்.
பாருங்க இந்த ஸ்திரீ கூட யார பத்தி எதிர்பார்த்திருக்கிறாங்க? கிறிஸ்து என்னும் மேசியா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மேசியாவத்தான் எதிர்பார்த்து இருக்காங்க இந்த அம்மாவும் இல்லைங்களா. ஆனா அவங்கள கர்த்தர் இயேசு பிரிச்சு பேசுறாரு, நீங்க ஆனா நாங்க அப்படி சொல்றாரு, தெளிவா இருக்கு இல்லைங்களா. ஆனா இங்க பார்க்கும் போது இந்த சமாரிய ஸ்திரீ கூட மேசியாவுடைய வருகைய எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இன்னொரு மறுபடி மாசம் வசனம் வாசிங்க, யோவான் 4:12 வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் இவங்க கூட என்ன சொல்றாங்க, நம்முடைய பிதா யார் சொல்றாங்க, சமாரிய ஸ்திரீ. புரியுதுங்களா, சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய பிதா யாக்கோபு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க சமாரியர், நாங்க யூதர்கள் அங்க பிரிச்சு சொல்றாரு. யார் அப்ப இவங்க இந்த சமாரிய ஸ்திரீ, அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரே பிதா இருக்கிற மாதிரி அந்த சமாரிய ஸ்திரீ அங்க சொல்வதை நாம அங்க பாக்குறோம். இப்ப இது யாருன்னா ஒரு சின்ன விஷயம் தான், ஹிஸ்டரி தான், வரலாறு தான். இந்த சமாரியா யார், சமாரிய ஸ்திரீ யார் அப்படின்னா முதல்ல இந்த சமாரியா பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரியும் இல்லைங்களா, சாலமோன் காலத்துல அந்த இஸ்ரேல் தேசம் என்னாச்சு, ரெண்டா பிரிஞ்சு போகும்போது ரெண்டு கோத்திரம் அப்புறம் பத்து கோத்திரமா பிரிஞ்சு இல்லைங்களா. அந்த ரெண்டு கோத்திரம் இருந்த பகுதிக்கு என்ன பேரு, யூதா. அதே சமயத்துல அந்த பத்து கோத்திரம் இருக்கும் போது என்ன பேரு, இஸ்ரேல். அந்த அந்த பத்து கோத்திரம், பத்து கோத்திரம் இஸ்ரேல் என்று தெரிஞ்சு போன போது அந்த இஸ்ரேலுக்கு எது தலைநகரா இருந்துச்சு பாக்குறோம், இந்த சமாரியா தேசம். ஆனா இவங்க பார்க்கும் போது உண்மையான இஸ்ரேலர்கள் இல்ல, உண்மையான தேவனுடைய கற்பனைகளின் படி நியாய பிரமாணங்களின் படி இல்லாம கிட்டத்தட்ட இவங்களுக்கும் புறஜாதியருக்கும் எந்த எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு அங்க ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையாச்சு. குருட்டுத்தனமான ஒரு ஆராதனை, ஒரு பக்தி அவங்களிடத்துல வந்துட்டு நிறைய சடங்கு, நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்துட்டு. யாருக்கு இல்ல, அந்த பத்து கோத்திரமா பிரிஞ்சு போய் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டு சமாரியாவை தலைநகரமா கொண்டிருந்த அந்த தேசம் இஸ்ரேல் தேசம். ஆனா தேவனுடைய ஆதரவு, வழிநடத்தல், பாதுகாப்புல யார் மேலதான் இருந்துச்சு, யூதா ஜனங்கள் மேலதான் அங்க இருந்துச்சு. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள், இது எங்க 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 இந்த விஷயம் எங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணலாம். ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் நினைவு இருக்குங்களா. அதுல ஐஸ்வர்யவான் யாருக்கு அடையாளமா இருக்கிறார், அந்த பத்து கோத்திரங்கள் இஸ்ரேலுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆனா அந்த ரெண்டு பேர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க, லாசர் இல்லைங்களா. சோ இது கூட அங்க இருப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இப்படித்தான் போச்சு. சோ அந்த அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட தான் கர்த்தர் இயேசு அங்க பேசிட்டு இருந்தார். பாருங்க, அப்ப கூட ரொம்ப கிளியரா பேசுறாரு பாருங்க, நீங்க சமாரிய ஸ்திரீ, அதாவது உங்களுக்கு தேவன் என்ன பண்ணலாங்க, அங்கீகரிக்க இல்ல. இப்ப அந்த காலம் யாருக்காக இருக்குது, யூதர்களுக்காக மாத்திரம் அந்த காலம் இருக்காதான் அங்க பிரிச்சு அங்க காமித்து அங்க பேசுறாரு. சோ அப்போ இந்த யூத யுகம் தான் ரொம்ப சீக்கிரத்துல முடிவு பண்ணிச்சு. கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகையில் அவர் வந்து அவர் மூன்றரை வருஷம் ஊழியம் செய்து தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னால ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அங்க இஸ்ரேல பார்த்து சொன்னாரு இல்லைங்களா. வசன வாசிங்க, மத்தேயு 23:37-38 எருசலேம் பார்த்து சொன்னாரு. வசன வாசிங்க,
எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் திரள்களின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்.
பாருங்க, இதோ உங்கள் வீடு என்ன ஆயிடும் உங்களுக்கு. சோ இந்த வார்த்தை மூலம் என்னாச்சு, அந்த யூத யுகம் முடிவுக்கு அங்க வந்துச்சு இல்லைங்களா. அப்ப கர்த்தர் இயேசு மரிச்சு ஒரு 8 ஒரு 10 வாரத்துக்குள்ள இன்னொரு யுகம் புதுசா ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது யுகம், யூத யுகத்துக்கு அப்புறம் சுவிசேஷ யுகம், ஒரு புது யுகம் அங்க துவங்கியது. அந்த யுகத்துல தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் அவரிடத்துல உறவு வைத்துக் கொள்ளுவதற்கும் ஒரு புது வாய்ப்பு, புது நிபந்தனைகளோடு ஆரம்பிச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம பார்த்தா இஸ்ரேலுடைய ஹிஸ்டரி பாக்குற மாதிரி இருக்கு. பட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஏதேன்ல இருந்துட்டு இப்படியே ஒவ்வொரு காலத்திலையும் தேவனுடைய உறவு யாருக்கிட்ட இருந்துச்சு, யார் யார் தேவனிடத்துல உறவு வைத்திருந்தாங்க, யார் யார் தேவனிடத்துல தங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கும் வாய்ப்பா பெற்றிருந்தாங்க, அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நம்ம அங்க வரோம் இல்லைங்களா. அங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாம், அப்புறம் முதலாம் உலகத்துல இல்ல, இரண்டாம் உலகத்துல முற்பிதாக்கள் தனிப்பட்ட வகையில அவர்கிட்ட அந்த உறவு வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருந்தாங்க, தங்கள் ஜபங்கள் ஏறிட்டாங்க. யூத யுகத்துல அது கொஞ்சம் இன்னும் பறந்து விரிஞ்சிச்சு அந்த வாய்ப்பு, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஆனா யூத யுகத்தின் முடிவுக்கு அப்புறம் சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சு, அந்த சுவிசேஷ யுகத்துல வாய்ப்பு மாறிச்சு. இப்ப வாசிங்க, அந்த சுவிசேஷ யுகத்துல தேவனிடத்துல உறவு வைத்துக் கொள்ளணும்னா
சில நிபந்தனைகள் இருந்துச்சு. அந்த நிபந்தனைகளுக்கு உட்படுகிற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. வசன வாசிங்க, யோவான் 14:6.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
பாருங்க, கர்த்தரேசு சொல்றாரு, இதுதான் இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் இடத்துல யாராவது தொடர்பு வைக்கணும்னா, யாராவது உறவு வைக்கணும்னா என்னதான் வழி சொல்றாருங்க? நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பாருங்க, அப்ப சுவிசேஷ யுகத்துல தேவனை அறிஞ்சுக்கணும்னா, தேவனிடத்துல தொடர்பு வைக்கணும்னா, தேவனிடத்துல தங்கள் ஜெபங்கள் ஏறணும்னா, அங்க அவங்க யார் வழியாகத்தான் போக முடியும்? கர்த்தராகிய இயேசு. இதுதான் அந்த ஒரு நிபந்தனை. பாருங்க, யூத யுகத்திலிருந்து சுவிசேஷ யுகத்துக்கு காலம் மாறும் போது இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அது வரைக்கும் யூத ஜனங்கள் தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? நேரடியா தொடர்பு வச்சுக்கலாம். இருந்துச்சு அந்த வாய்ப்பு, அவங்களுக்கு தான் இருந்துச்சு, வேற யாருக்கும் இல்லை. ஆனா சுவிசேஷத்தை மாறின உடனே யூதர்களே ஒரு கண்டிஷனுக்குள்ள வரணும், அவங்களுக்கே ஒரு புது நிபந்தனை. அது வரைக்கும் அவங்க தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? நேரடியா தொடர்பு கொள்ளலாம். ஆனா சுவிசேஷம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க யார் மூலமா தான் போக முடியும் தேவன்கிட்ட? இயேசு கிறிஸ்து மூலம். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, டிவைன் பிளான், அந்த தெய்வீக திட்டம் கூர்ந்து கவனிக்கிறோம். நாம சும்மா இல்ல, தேவனிடத்துல உறவு, தேவனிடத்துல நம்முடைய ஜபம் ஏறெடுக்கிற வாய்ப்பு சும்மா இல்ல. அது அது ஒரு ஒரு யுகத்துல தேவன் அதை ஒரு ஒரு விதம் மாதிரி அனுமதிச்சு ஏற்றுக்கொண்டு நடத்தி வந்துட்டு இருக்கிற அது நமக்கு. அது இன்னைக்கு என்ன பண்றோம், வசனத்துல போய் ரொம்ப ஆழமா டீப்பா பார்ப்போம். அப்போ யுத யுகம் முடியும், முடிஞ்சு சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கும் போது இந்த புது நிபந்தனை, அதுக்கப்புறம் தேவன் கிட்ட யாராவது தொடர்பு வைக்கணும்னா ஒன்லி த்ரூ யார் தான், ஜீசஸ். அப்படி பண்ணிட்டா அதுதான் யூத ஜனங்களுக்கே நம்ப முடியல. யூத ஜனங்களுக்கு அது ரொம்ப புதுசு. அந்த யூத யுகம் முடிஞ்சு சுவிசேஷ யுகம் மாறும் போது அந்த யுகத்துக்கே உரிய புதிய நிபந்தனைகளுக்குள்ள தங்களை கீழ்படுத்தி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யூத ஜனங்கள். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சுன்னாப்பா, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பிறந்ததுல நாங்க என்ன பண்ணிடுறோம், எல்லாம் நேரடியா நியாயப்பிரமாணத்தின் படி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ கர்த்தர் இயேசு வந்து அவர் சொன்ன உபதேசங்கள், அவர் ஏற்படுத்தின அந்த புதிய மாற்றங்கள், இது யூத ஜனங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா அதுதான் வழி, வேற வழி இல்ல. நானே வழி சொன்னார் கர்த்தர் இயேசு, என்ன இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது. ஸ்ட்ராங் பாயிண்ட் யூத ஜனங்கள். ஆனா சுவிசேஷ யுகத்துல தேவன் இடத்துல ஒருத்தர் தொடர்பு வைக்கணும், அவருடைய அவர்கிட்ட தன்னுடைய ஜபங்களை ஏறெடுக்கணும், தங்களுடைய ஜபங்களை தேவன் அங்கீகரிக்கணும். அப்படின்னா என்ன கண்டிஷன், அது யார் மூலமா வரணும்? கர்த்தராகிய இயேசு மூலமா தான் இருக்கும். கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கணும், அவங்களுக்கு மாத்திரமே இந்த ஒரு தேவன் கூட ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. தொடர்புன்னு சொல்ற இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், தேவனிடத்துல தங்களுடைய ஜபங்கள் ஏறெடுக்கிற வாய். சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம். சோ ஒரு வேளை அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அங்க இல்லாம போனதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அதனாலதான் அநேக யூதர்கள் வந்துட்டு அந்த ஒரே வழி கர்த்தர் இயேசுவை புறக்கணிச்சு சரிங்களா, தேவனை தேவனிடத்துல சேர முடியாம அங்க போன. அது வரைக்கும் அவங்க பெற்றிருந்த ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம், இது எல்லாவற்றிலும் வந்து விளக்கப்பட்டாங்க நிறைய யூதர்கள். அது கூட எங்க இருக்குது, அதே ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் விஷயத்துல பார்த்தோம். ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ஆசீர்வாத காலம் இருந்துச்சு, ஆனா அந்த காலம் சீக்கிரத்துல என்னாச்சு, முடிவுக்கு வந்து அவர் எங்க போயிட்டாரு, அங்க துர்பாகிய நிலைமைக்கு அங்க போனது பாக்குறோம். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யார் அந்த ஆசீர்வாதங்களுக்கு வந்தாங்க, லாசர், புறஜாதி ஜனங்களே அங்க வந்தது அங்க நம்ம பார்க்கிறோம். இது அந்த ஊமையில அங்க இருக்கு. இதைத்தான் அவங்க சொல்றாரு இல்லைங்களா, நான் உங்களிடத்துல வர முடியாத படிக்க எங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, இடையில ஒரு பெரிய பிளவு. அசவாசிங்க லூக்கா 16:26.
பெரும்
பிளவு. யூத ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல,
கண்டிப்பா அப்ப தேவன் கிட்ட போக முடியாது, தேவன் கிட்ட அவங்க தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது, அவரிடத்துல தங்கள் ஜெபங்களை அங்க என்ன பண்ண முடியாது, ஏறெடுக்க முடியாது. ஏறெடுத்தாலும் அந்த ஜெபங்கள் தேவன் என்ன பண்ண மாட்டார், அவர் காது கொடுத்து கேட்கிறதே இல்லை. ஏன்னா என்ன இல்லாமல் வருவோம்னு என்ன பண்ண முடியாது, தேவன் இடத்துல போக முடியாது சொல்லிட்டார். சோ இதுதான் அந்த பிளவு அங்க பார்த்தோம். ஆனாலும் சில யூதர்கள் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவரை விசுவாசிச்சாங்க, அந்த சாட்சியத்தை பெற்றாங்க, அது தேவனிட்ட உறவை அங்க தொடர்ந்தாங்க. பின்னால சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் சரிங்களா, அந்த வாய்ப்பு என்னன்னா, அந்த வாய்ப்பு என்னன்னா கிறிஸ்தவனாக மாறக்கூடிய வாய்ப்பு சில யூதர்கள் பயன்படுத்திட்டாங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா. 12 சீஷர்கள் யூதர்கள் தான், அதுக்கப்புறம் ஒரு 70 பேர் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு நம்ம பார்ப்போம். ஆனா பின்னால என்னாச்சுன்னா இதே ஒரு வாய்ப்பு தேவன் இடத்துல தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதாவது தேவன் இடத்துல கர்த்தர் இயேசுவின் மூலம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா, எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல சரிங்களா. பாருங்க, தேவன் இடத்துல கர்த்தர் இயேசுவின் மூலம் தொடர்பு வைக்கிற வாய்ப்பு, அதாவது கர்த்தர் இயேசு மூலம் தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறம் புறஜாதி ஜனங்களுக்கும் தேவன் ஏற்படுத்தினார். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, வசன வாசிங்க, இதன் குறிச்ச விபரங்கள் எங்க படிக்கிறோம்னா அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 10 முதல் 2 வசனம். முதல் அந்த வாய்ப்பு அவருக்கு போச்சு. அன்றையில இருந்து நம்ம பார்க்கிறோம், அதாவது விசுவாசிகளாக எண்ணப்பட்டு கர்த்தர் இயேசு மூலம் தேவனிடத்துல தொடர்பு கொண்டு அந்த தொடர்புல தேவனிடத்துல தங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கக்கூடிய வாய்ப்பு புறஜாதிகளுக்குமே அங்க வந்துச்சு. அப்போ கர்த்தர் இயேசு மூலம் புறஜாதிகள் கூட தேவனிடத்துல ஜெபிக்கிற வாய்ப்பு உரிமை சாட்சியம் பெற்றாங்க. எப்போ சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல இருந்து அந்த வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்குது பார்க்கிறோம். சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம இப்ப வந்திருக்கிற சப்ஜெக்ட்ல இப்ப நாம என்ன சொல்லலாம், அந்த ஜெபிக்கிற உரிமை யாருக்கெல்லாம் இருக்கு, இப்போ யாருக்கெல்லாம் இருக்கு, கரெக்டா நீங்க கவனிச்சீங்க நீங்க சொல்லுவீங்க, யாருக்கெல்லாம் இருக்கு கரெக்டா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும். அப்போ அவர் மூலம் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அந்த கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல தங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம் கர்த்தர் இயேசு கூட சொல்லியிருக்கிறார், இந்த ஜெபம் ஒரு உரிமை ஒரு சாட்சியம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மாத்திரம் தான், எல்லாருக்கும் இல்ல. ஆனா யாருக்கு அந்த உரிமை, யாருக்கு அது அவசியம், யார் ஜெபங்கள் கேட்கப்படுது, அது நாம கண்டுபிடிக்கிறது தான் போனோம் ஹிஸ்டரி. அங்க ஏதேன்ல இருந்து அப்படியே வந்து பார்க்கும் போது சுவிசேஷம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசுவே அந்த வழியாகும் போது அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு போகுது, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க, அவங்க கர்த்தர் இயேசு மூலம் தேவன் கிட்ட அந்த தொடர்புக்குள்ள வர்றாங்க, அவங்களுடைய ஜெபம் தேவன் கிட்ட அங்க போகுது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸ் வார்த்தை இல்லைங்களா, ஆனால் என்ன ஆனால், நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே ரொம்ப கிளியரா தெரியும், இந்த விசுவாசிகள் நிலைமை கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனாவது படி கிறிஸ்து இயேசுவின் சபையில பார்த்தோம் இல்லைங்களா, முதல் படி அவ்வளவுதான், வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த விசுவாசிகளா இருக்கிற நிலைமை அது ஆரம்பக்கட்ட நிலைமை மாத்திரமே, ஆவிக்குரிய பாஷையில சொன்னோம்னா ஆவிக்குரிய குழந்தை நிலை அவ்வளவுதான் நாம அங்க சொல்லப்படும். இந்த விசுவாசிகள் நிலை பார்க்கிற சகோதர சகோதரிகளே இது ஆரம்ப கட்ட நிலைமை, முதல் நிலைமை குழந்தைகள் நிலைமை. இந்த நிலைமையிலேயே ஒரு கிறிஸ்தவன் இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கவே இல்லை, மாறாக இந்த நிலைமையிலிருந்து ஒரு கிறிஸ்தவன் என்ன ஆகணும், விசுவாசியா இருந்து நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு போனவர், கரெக்டா சொல்லுங்க, அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எங்க போனவர், கரெக்ட், ரொம்ப நன்றி இல்லைங்களா. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, சரி இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க எப்படி போனோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிகளா இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறணும்னு என்ன அர்த்தம், கர்த்தர் இயேசுவை உண்மையாக பின்பற்றி நடக்கிற ஸ்டேஜ். இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால்தான் சபையில அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணோம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்ட நிலைமை விசுவாசி நிலை அவ்வளவுதான், அதுவே எல்லாம் இல்லை. கர்த்தர் இயேசுவின் சரீரங்கம் அவருடைய சபை ஆகணும்னா இனி எவ்வளவு படிகள் கடந்து போனோம், ரெண்டு படிகள் மேற்கொண்டு முன்னேறணும். இது இப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறார், இதுல ரிலாக்ஸேஷன் கிடையாது. இல்ல தேவன் சிலர் இப்படி ஏற்றுக்குவார் அப்படி ஏற்றுக்குவார், இல்ல கர்த்தர் இயேசுவின் சரீரங்கம்னா இதுதான் அந்த முறை. இது ரொம்ப நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரி. இதுதான் தேவன் கர்த்தர் இயேசுனுடைய சரீரங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதை, அந்த அந்த மெத்தட். அது நம்ம நல்லா புரிந்துட்டு நாம் உள்வாங்கக்கூடிய சின்னங்களா இருக்கணும். சப்ப பாருங்க, அந்த தேவன் கிட்ட தொடர்பு வைக்கிற வாய்ப்பு சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல அது கிறிஸ்தவர்களுக்கு போச்சு. ஆனா அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் இயேசுட்டு கிறிஸ்தவர்கள் அந்த தொடர்பு வச்சுக்கொள்ளலாம். அந்த ஜெபிக்கும் உரிமை சாக்கியம் அவங்களுக்கு தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் என்ன பார்க்கிறோம்னா, அந்த விசுவாசிகள் நிலைமை கிறிஸ்தவ ஜீவிதத்துல முதலாம் படி மாத்திரமே. அதற்கப்புறம் அந்த விசுவாசிக்கிறவர்கள் என்ன ஆகணும்னா, பின்பற்றுகிறவர்களா மாறணும். அப்படி பின்பற்றுவர்களா மாறுவதற்கு தான் அவங்க விசுவாசிகளால என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால்தான் விசுவாசிகளுக்கு என்ன பேர், அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு, பின்பற்றுகிறவர்களாக மாறி உண்மையுள்ளவர்களாக ஜெயம் கொண்டு கர்த்தர் இயேசுவின் சரீரத்துல அங்கமாக சபையாக மாறுவதற்கு. பாருங்க, கர்த்தருடைய சத்தியம் எவ்வளவு அருமையா, எளிமையா, தெளிவா, உறுதியா அங்க இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கோம். வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஒண்ணு பேர் இரண்டாம் அதிகாரம் 21 வசனம். பட்டு நடிக்கிற வசனம் இல்லைங்க, இதற்காகவே இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். எதற்கு வசனம் வாசிங்க,
ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாறி பின்வைத்து போனார்.
இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். எதற்குனா, கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்பதற்கு. அவரை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அவருக்கு பின்னாடி அவரை பின்பற்றுகிறவர்களா நடக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே பார்த்தபடி இது ரொம்ப சில கிறிஸ்தவர்களே என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தாங்க புரிந்து கொள்வது இல்லை. ஆனா இந்த சுவிசேஷத்துல இவங்களுக்கு மாத்திரமே அந்த ஜெபிக்கும் உரிமை. இந்த சுவிசேஷத்துல யாருக்கு ஜெபம் அவசியம், இந்த பின்பற்றுகிறவர்களுக்கு. வெறும் விசுவாசிகளுக்கு இல்ல, இந்த பாயிண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க மைண்ட்ல வச்சுட்டா வெளிப்போம். இந்த பாயிண்ட், வெறும் விசுவாசிகளுக்கு ஜெபம் அவசியம் இல்ல. ஏன் இல்ல பார்க்க போறோம், ஆனா பின்பற்றுகிறவர்களுக்கு அவசியம், ஏன் அவசியம் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வருஷம் நாம பார்க்க போறோம். ஆனா இவங்களுக்கு ஜெபம் அங்க ஒரு சாக்கியமா தேவன் தந்திருக்கிறார். கத்திரையே சொன்னார் பாத்தீங்களா, நான் உலகத்துக்காக என்ன பண்ணல, ஜெபிக்கல, நீங்கள் எனக்கு தந்தவர்களுக்காக மாத்திரம் நான் என்ன பண்றேன், என்னுடைய ஜெபம் நான் ஏற்கிறேன். அதே மாதிரி நீங்க இப்படி ஜெபிங்கோ அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட எல்லாருக்கும் என்ன பண்ணல, அவரு அதைய வேண்டி வேண்டிக்கல, நீங்க எல்லாம் ஜெபிங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ஸ்பெஷல் வகுப்பா இருக்கு அந்த ஜெபம். ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் அவசியம், அவங்களுக்கு தான் அவசியம், அவங்கள் ஜெபம் தான் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார், அங்கீகரிப்பார். ஏன்னா அந்த ஜெபம் அது யாருக்கு எதுக்குன்னு பார்க்கும் போது அங்க தெரியும். ஆனா இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சுவிசேஷத்துல தேவனோடு அந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஜெபம் என்ற அந்த சாக்கியம் உரிமை கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கே அங்க இருப்பதை நாம் அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதை குறிச்சு நம்ம வசனம் வாசிங்க, எபிரேயர் 4:16 வசனம்.
அடையவும்
இந்த வசனத்துல எல்லாம் இருக்கு. யாருக்கு ஜெபம் யார் யாருக்கு ஜபம் அவசியம், அந்த ஜபம் எதுக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த வசனத்துல இருக்கு. சொல்றாரு பாருங்க அங்க, ஆதலால் என்ன சொல்றாரு, நாம் யார், இந்த நாம் பாருங்க, நாம் என்பதை யாரை குறிக்கிறதுன்னா பின்பற்றுகிற வகுப்பா. கர்த்தர் இயேசுவினுடைய உண்மையான சீஷர்கள், அவரை உண்மையாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள், நாம் அந்த நாம் வார்த்தை வருது பாருங்க, அந்த உண்மையாக பின்பற்றுகிற வகுப்பாரை குறிக்குது. சோ இவங்களுக்கு தான் அந்த போதகனுடைய, அதாவது கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சு உடைகளை பின்பற்றுகிற ஒரு வாய்ப்புல இருக்கிறவங்க, இவங்க தான் அந்த நாம். அவங்களுக்கு சொல்றாங்க, நாம் இரக்கத்தை பெறவும். பாருங்க ரொம்ப கிளியரா இருக்கு, நாம ஜபம் ஜபிக்கணும். நாம் யார், அந்த நாம கர்த்தர் இயேசுவினுடைய உண்மையாக பின்பற்றுகிற ஜனங்கள். எதுக்கு ஜபிக்கணும்? இரக்கத்தை. அது என்னன்னா, அந்த இரக்கம் எதற்காக முதல்ல அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய அந்த பாவங்கள்ல இருந்து இவங்க முற்றிலுமாக மன்னிக்கப்படுவதற்கு, மன்னிக்கப்பட்டு நீதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவதற்கு. கண்டிப்பா கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்களுடைய பாவங்கள் என்ன ஆகும்? கழுவப்பட்டு தேவனுடைய நீதி அவங்களுக்கு என்னவா அங்க கொடுக்கப்படணும், நீதியின் வஸ்திரமாக கொடுக்கப்படும். இதெல்லாம் உண்மையான பின்பற்றுகிறவர்களுக்கு அங்க ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, அப்போ நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில். ரொம்ப முக்கியம், ஜெபம் எதுக்கு அவசியம்னா, ஏற்ற சமயத்தில் எதற்கு? சகாயம் செய்யும் கிருபையை அடையும். பாத்தீங்களா, ஜெபம் எதுக்கு இந்த பின்பற்றுகிறவர்களுக்குனா, ஏற்ற சமயத்தில் என்ன பெற்றுக்கொள்ளணும்? சகாயம்னா என்ன அர்த்தம்? உதவி, அசிஸ்டன்ஸ் சொல்லாமா? ஏற்ற சமயத்தில் எங்கிருந்து சகாயம்? தேவனிடத்தில இருந்து. பாருங்க, இப்ப நல்லா பாருங்க, உதவி வேணும், சகாயம் வேணும்னா யாருக்கு வேணும்? பின்பற்றுகிறவர்களுக்கு. எதுக்கு உதவி? யாருக்கு தான் வேணும்? சகாயம் யாருக்கு தான் வேணும்? எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேள்வி தான் கேட்கிறேன். யாருக்கு தான் வேணும்? யார் உபத்திரத்துக்கு மத்தியில இருக்கிறாங்களோ, யார் போராட்டங்களுக்கு மத்தியில இருக்கிறாங்களோ, புரியுதுங்களா, யார் சோதனைகளுக்கு மத்தியில இருக்கிறாங்களோ, இவைகளுக்கு மத்தியில யார் நடக்கிறாங்களோ, இவைகளுக்கு மத்தியில யார் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன அவசியம்? சகாயம் அவசியம். அவசியமா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன தரப்படும்? சகாயம். அதுதான் விஷயம். அப்போ பின்பற்றுகிறவர்களுக்கு தான் அந்த ஜெப உரிமை தேவன் இந்த சுவிசேஷத்துல வச்சிருக்கிறார். உண்மை, அவங்களின் ஜெபம், அவங்களுக்கு தான் ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன்னா கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கும் போது இந்த உலகத்துல அவங்களுக்கு அந்த இடுக்கமான வழியில, அந்த நெருக்கமான பாதையில, அனுதினமும் நிறைய போராட்டங்கள், நிறைய சோதனைகள், நிறைய உபத்திரவங்கள், சிக்ஷைகள் இவங்களுக்கு அனுமதிக்கப்படும். அதுக்கு மத்தியில அவங்களுக்கு யாருடைய சகாயம் அவசியம்? இதாகிய தேவனுடைய சகாயம் அவசியம். அப்போ நினைச்ச போதெல்லாம் தேவன் கிட்ட அந்த சகாயம் பெற்றுக்கொள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு முன்பாக அந்த ஜபங்கள் ஏறெடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது பாருங்க, இது நம்ம சிந்திச்சு புரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இல்லைங்க, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பெனியுடைய டார்கெட் எல்லாம் யார் நிறைவேற்றுவானா? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்களா? இப்ப அந்த கம்பெனி அந்த பாதுகாப்பு, அந்த டிஏ என்னென்ன ஏலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சலுகைகள், சம்பளம், இன்கிரிமெண்ட், இதெல்லாம் யாருக்கு தான் கொடுக்கும்? அந்த கம்பெனிக்காக கஷ்டப்படுற அவங்களுக்கு கொடுத்தா தான் அது பிரயோஜனம் இல்லைங்களா? சுவிசேஷத்துல கூட அப்படித்தான், தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு, அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுடுகளை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு தான் உபத்திரவம், பாடுகள், பிரச்சனை எல்லாம் இருக்கும் போது, அப்ப இவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார்? அவருடைய சகாயம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எல்லாம் கொடுப்பாங்க. அதையே தேவன் கிட்ட இவங்க பெற்றுக் கொள்ளணும்னா இவங்க அந்த தினமும் என்ன பண்ணணும்? தேவன் கிட்ட அந்த ஜெபம் ஏறணும். நியாயம், இதுதான் நியாயம். அந்த கம்பெனி ரோட்ல போறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா? அவங்களுக்கு இன்கம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு அவங்க கம்பெனிக்கு எதுவும் செய்யணும்.
சின்ன ஒரு உதாரணத்தான் சொல்றேன், ஆப்டா பொருந்தணும்னு நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது வந்து நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சு கொள்ற விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஜபம் தலைப்பு நம்ம பார்க்கும் போது தலைப்பு ரொம்ப சாதாரணமான விஷயமா தோணுது, அப்படி இல்லை. ஜபம் தேவனுடைய ஜனங்கள் தேவன் இடத்துல தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த ஜபம் இந்த சுவிசேஷ யுகத்துல பாருங்க போது இந்த உரிமை சாக்கியம் எல்லாருக்குமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தெளிவா இந்த சுவிசேஷ யுகத்துல எல்லாரும் ஜபம் பண்றாங்க, ஆனா எல்லாருடைய ஜபமும் யார்கிட்ட போறது இல்ல, கிராவாதியா தேவன்கிட்ட போறது இல்ல, எல்லா ஜபங்களும் அங்க கேட்கப்படுறதும் இல்ல. ஆனா இந்த ஜபம் யாருக்காக எதற்காக கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்காக அவங்களிடத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டு தேவன் அங்கீகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் யாருன்னா கர்த்தர் இயேசுவை உண்மையாக பின்பற்றி நடக்கிற பின்பற்றுகிறவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு சகோதர சகோதரிகள். தயவுசு எந்த பாயிண்டோட வெளியே போக வேண்டாம்னா, ஜஸ்ட் கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சா போதும், அந்த பாயிண்ட் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க, அது தப்பு. வசனத்தின் படி இல்ல, அந்த உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு தான் அந்த உபத்திரவங்கள் பாடல்கள் அங்க தேவன் அங்க அனுமதிக்கிறார். அவங்களுக்கு தான் தேவனுடைய சகாயம் தேவை. சகாயம் பெற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளும்னா அவங்கள் தேவன்கிட்ட என்ன பண்ணணும், ஜெபம். தனக்காக பாடுபடுகிற தன்னுடைய பிள்ளை தன்னிடத்துல ஒன்று கேட்கும் போது கர்த்தர் இயேசு மூலமா, அப்ப தேவன் அவங்களுக்கு என்ன பண்றார், அந்த ஜெபத்துக்கு பதிலும் அங்க கொடுக்கிறார். சோ இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். ஆனா இப்போ புரிஞ்சிட்டோம் ஜெபம் யாருக்கு முக்கியம், யாருக்கு அவசியம், யாருக்கு அருளப்பட்டிருக்குது. ஆனா சகோதர சகோதரிகளை இது கேட்கும் போது சரி நெக்ஸ்ட் என்ன கேள்வி நம்ம மனசுல வரும், நியாயமா ஜெபத்திலேயே உள்ள விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன பயம் வரும், அப்ப எப்படித்தான் நம்ம நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறது, அது கூட ஒரு முறை இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் முறை இருக்குங்களா இல்லையா, தேவனுடைய ஜனங்கள் தேவன் கிட்ட தனிப்பட்ட பாருங்க ஜெபம் சாதாரண விஷயம், இப்பதான் உங்களுக்கு அது சீரியஸ்னஸ் புரியும். பிதாவாகிய தேவன் கிட்ட அவருடைய சித்தம் செய்யறதுக்காக கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற விஷயத்துல அவர்கிட்ட தனிப்பட்ட வகையில உறவாடக்கூடியது தான் ஜெபம். நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம இப்ப ட்ரினிட்டி கிளாஸ்ல தேவன் பத்தி பார்த்தோம், அவருடைய நிலை என்ன நிலை, எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன் இல்லையா. அவரோடு கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் இல்லைங்க, என்ன வசனம் ஞானம் நினைவு இருக்கா உங்களுக்கு, சூரியத்துல ஜீரோல ஜீரோ அதான் சொல்றாரு இல்லைங்க. அப்பேற்பட்ட தேவன் நோக்கி நம்முடைய சகாயத்துக்காக நாம் ஜபங்கள் ஏறெடுக்கும் போது அந்த ஏறெடுக்கிறதுக்கு கூட ஒரு விதம் இருக்கு, அதுல தெரியணும் நம்ம ஜெபித்தா தெரியணும் நாம சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்ட ஜெபிக்கிறோம். அந்த ஜபம் உச்சரிக்கிறது முதற்கொண்டு அந்த, ஆனா இன்னைக்கு பண்றாங்க ஜபம் ஜபமே இல்ல, தேவனுக்கே ஆர்டர் இல்லைங்களா. அப்படித்தான் சில உதாரணங்கள் நாங்க சொல்லலாம், அத பண்ணுங்க இத பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, நம்ம யாருக்கு அங்க அதிகாரம் போட்டிருக்கிறோம் ஆர்டர். ஜபத்துல தேவன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு அமைதி ஒரு தாழ்மை தேவனுக்கு முன்பு பணிவு பசங்க இருக்குது. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாமோ பூமியில் இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சுருக்கமா மாத்திரம் இல்லை, எல்லா வகையிலும் அங்க ஏற்புடையதா இருக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாம் ஒரே கத்து கூச்சல் இல்லைங்க, சில சமயத்துல விசிலடிக்கிற மாதிரி சவுண்டோஸ் நல்லப்பா நம்ம கேட்டோம் இல்லைங்களா, என்னென்னமோ சொல்லிட்டு ஒருத்தர் நல்ல சென்சியரா தாழ்மையா ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, மத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க, ஆனா எதுக்கு சொல்றாங்க அது அவசியமா ஒண்ணும் தெரியல. இதாவாகி தேவன் கிட்ட அவருடைய சமூகத்துல போய் நின்னு அவருடைய இரக்கம் கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு பயத்துடனும் பக்தியுடனும் தாழ்மையில ரொம்ப சாந்தமா பணிவா அவர்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய அது வேண்டுதல், வேண்டுதல் எப்படி இருக்கணும் புரிஞ்சுக்கிறீங்களா. சோ அந்த விதம் கூட இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சகோதரர் சகோதரி. சோ அந்த அந்த ஜபங்கள் ஏற்படுக்கிற ஒரு முறை கூட இருக்குது, அதெல்லாம் நாம் சிந்திக்கணும். நம்முடைய தேவன் ஒழுங்கிற்கு தேவன், அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை என்ன கடைபிடிக்கணும், அந்த ஒழுங்கு கடைபிடிக்கணும். குருட்டு வைராக்கியம் நல்லதில்லை, நல்லா எப்படி இருக்கணும், புத்திக்கு ஏற்ற வைராக்கியம் இருக்கும். நாம் ஒன்று செய்யறோம், அது தேவன் அங்கீகரிப்பார். அது மைண்டுக்கு நமக்கு கிளியர் இண்டிகேஷன் இருக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு அந்த பரிசு தாவி தந்திருக்கிறார். அந்த பரிசு தாவி எப்படிப்பட்ட ஆவி? செலிந்த புத்தியுள்ள. ஒன்று செய்யறோம்னா ஏன் செய்யறோம்? அது கரெக்டா? அது தேவன் பார்வையில அங்கீகரிப்பு வாங்குமா வாங்காதா? இதெல்லாம் செய்து செய்யும் முக்கியம். நிறைய எக்ஸாம்பிள் பைபிள்ல நம்ம பாக்குறோம். ஒருத்தர் ஆயக்காரர் ஜெபம் பண்ண போது எப்படி, அந்த ரெண்டு பேரும் நின்னு அங்க ஜெபம் பண்ண போது இல்லைங்க. ஒருத்தர் எப்படி என்ன தோரணையில ஜெபம் பண்றா, இன்னொருத்தர் அப்படியே தேவனுக்கு முன்பு தலை கூட எடுக்கிறதுக்கு பயப்பட்டுட்டு அப்படியே தாழ்மையா பணியோடு தன் வார்த்தைகள் அமைதியா உச்சரித்துட்டு கிருபைக்காக வேண்டுதல் செய்துட்டு அங்க போறா. யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். அது நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஜெபத்துல என்ன ஏறெடுக்கணும் அது கூட ரொம்ப முக்கியம். கண்டென்ட் ஆஃப் தி பிரேயர் அது ரொம்ப முக்கியம். ஒரு ஜெபத்துல என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாது அது கூட விஷயம் இருக்கு. அந்த கண்டென்ட் பொருள் அடக்கம் அது ரொம்ப முக்கியம். என்னென்னமோ கேட்கணும் இன்னைக்கு ஜெபத்துல. ஐயோ அதை லிஸ்ட் போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அது லிஸ்ட் போட்டு கூட கேட்கறாங்க நம்ம ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பார்க்கும் போது எப்பா என்ன சொல்ல முடியல, எதுக்கோ யார் யாருக்கோ போட்டு நைட்டு முழுக்க உட்காந்து ரொம்ப டயர்டாயிருக்கு இல்லைங்களா. ஆனா கர்த்தர் இயேசு எப்படி ஜபிக்கணும் என்ன ஜபிக்கணும் அவர் சீஷர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜபம் என்ன ஜபம் எப்படி சொல்றோம் நாம அது பாருங்க இல்லைங்களா. ஆனா அந்த ஜபம் கூட ஜபிக்கிறதுக்கு கண் முடிட்டோன்னு என்ன பண்ணிடுவோம் நம்ம ஆரம்பிச்சிருவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ஆரம்பிச்சுட்டு ஆமீன் வரைக்கும் என்ன பண்ணிடுவோம், கண் மூடி கட 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 சொல்லி முடிக்கும். கேட்டா அப்படித்தான் ஜபிக்க என்ன பண்ணிருக்கிறார், அவர் சொல்லிக்கிறார். சொல்லிட்டு அந்த ஜபத்தையே 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, கண்ணு மூடி சொல்லி முடிச்சிடுறது சரிங்களா. அது பத்தலேண்டு தான் இப்ப என்ன இருக்குது, நிறைய அடிஷன் எல்லாம் வந்துட்டு கடைசியில் இது பின்னாடி போய் நின்று ஆக மொத்தம் ஜபம் பண்றதுன்னா என்ன பண்ணிடுறாங்க, இந்த 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 ஜபத்தை தான் என்ன பண்றாங்க அப்படியே மனப்பாடமா முக்கியம் ஒப்பிக்கிறாங்க. பட் அது கரெக்டா, அந்த ஜபம் சொல்லுமா அப்படி கேங்கி போடணும், அது கரெக்டுங்களா? ஏன்னா கரெக்ட், நீங்கள் ஜபம் பண்ணிக்கிற ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, அந்த ஜபம் சொல்றாரு. ஆனா நல்ல கவனிங்க, பஸ்ல எடுங்க, அது எப்படி சொல்றாரு மத்தேயு அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அந்த ஜபத்தையே மண்பாடமா சொல்லக்கூடாது புரியுதுங்களா. அது ஆக்சுவலா அது ஜபம் இல்ல, அது ஒரு மாடல் பிரேயர். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய அண்டர்லைன் பண்ணுங்க, அது என்ன, அது விதம், விதமாவது. இந்த ஆர்டர்ல, இந்த மெத்தட்ல, இந்த மாடல்ல ஜபம் பண்ணுங்க. அது ஒரு மாடல், அதுவே என்ன இல்ல ஜபம் இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எக்ஸாம் வரும்போது குழந்தைகளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க சரிங்களா. கொஸ்டின் பேப்பருக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் இப்படித்தான் இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கு கேள்வி, அப்புறம் 5-2 மார்க்கு கேள்வி, ஒரு 10 மார்க்கு கேள்வி, இப்படித்தான் வரும். அப்படின்னா அது வருமா கொஸ்டின் பேப்பர், அது மாதிரி ஒரு மாடல். அவர் சொல்ல நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணும், விதம். அது ஒரு விதம், அது ஒரு மாடல் பிரேயர், அதுவே பிரேயர் இல்ல. ஆனா அது தெரியவில்லை நமக்கு, அதையவே அப்படியே என்ன பண்றோம் நாம சொல்றோம். ஆனா அந்த அந்த ஜபம் அது ஒரு விதம் சகோதர சகோதரிகளே. அந்த விதத்துல நம்முடைய ஜபங்களை நாம அங்க ஏறெடுக்கணும். அது என்ன அது பிரதர், இப்ப நம்ம போலாம் ஒவ்வொன்னா. அந்த ஜெபத்துல என்ன எப்படி செய்யணும் சொல்லிருக்கிறா, என்ன கேட்கணும் சொல்லிருக்கிறா, நாம் எப்படி செய்யணும் சகோதர சகோதரிகளே. இப்போ வசன வாசிங்க மத்தேயு 6:9.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல உங்கள் ஜெபம் எந்த எதை எதை பெற்றுக்கணும்னா, அந்த ஜெபம் நீங்க யாரு கிட்ட ஏறெடுக்கிறீங்க அவங்களை நீங்க என்ன பண்ணுனாங்க முதல்ல சொல்லணும். ஜெபம் யார்கிட்ட போய் சேரணும், கடைசியா பிதாவாகிய தேவன். அப்ப நம்முடைய ஜெபங்கள் யார் இடத்துல ஏற்கப்படணும், பிதாவாகிய அவர் முதல்ல வைங்க ஜெபத்தில். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்ப என்ன அர்த்தம்னா நம் ஜெபம் யார் இடத்துல ஏறெடுக்கப்படணும்?
பிதாவாகிய
தேவன் இடத்துல அங்க ஏறெடுக்கப்படணும். அவர் நாம் அங்க முதல்ல அங்க இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்முடைய தேவன் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ட்ரினிட்டி கிளாஸ்ல நம்ம அவருடைய கிருபையிலே அவரை பத்தி நாம தெரிஞ்சு கொண்டோம். வசன வாசிங்க யோவான் 17:3 ஆமா, அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கார்? ஒன்றான மெய் தேவன், அவனுடைய தேவன். இதைய உச்சரிக்க நாம ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப நன்றி சொல்லணும். நம்முடைய அப்பா, நம்முடைய பிதா, நம்முடைய தந்தை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பா சொல்லுவோம், இங்க வரக்கு முன்னாடி அவர் பத்தி தெரியாத அவருடைய பிள்ளைகள். ரொம்ப வித்தியாசம் இல்ல, அவர் பத்தி தெரியாத அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா தெரிஞ்சிட்டோம், நம்முடைய பிதா யார்? ஒன்றான மெய் தேவன். கத்திரியேசு கூட சொல்றாரு இல்லைங்களா, அப்போஸ்தல் பவுல், மன்னிக்கணும், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன், அப்படிப்பட்ட தேவன் இடத்துல நம்முடைய வேண்டுதல்களை நாம் என்ன பண்ணணும் சகோதர சகோதரிகளே? அங்க ஏறெடுக்கும். அப்போ இந்த மாபெரும் சத்தியம், நமக்கு ஒன்றான மெய் தேவன் இருக்கிறார், அவரே நம்முடைய தேவன். இந்த ஒரு மாபெரும் சத்தியமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் என்ன ஆகுறது இல்ல, தெரியுது அங்க இல்ல. அதனால இப்பதான் தப்பு நடக்கும் ஜெபத்துல. இவங்க ஜெபம் பண்ணும் போது ஜெபத்தை யார்கிட்ட ஏறுத்துருவாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட ஏறுத்துருவாங்க. ஏசப்பா, இதுல என்ன இவங்க இயேசுவே என்னன்னு சொல்லிடுறாங்க, அப்பா சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம நம்ம தேவன் நம்பிதான் ஒன்றான மெய் தேவன், அவருடைய நாமம் முதற்கொண்டு நம்ம வேதத்துல இருந்து நாம அங்க பார்த்தோம். பட் இந்த விஷயத்துல சத்தியத்துல கிளியர்னஸ் இல்லாதனால, தெளிவு இல்லாதனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்தை பிதாட்டு கூட ஏறெடுக்கிறதுல யாருக்கிட்ட போயிடுது ஜெபம்? இயேசுவிடம் அங்க போயிடுது, அவரை அப்பா என்று கூட அங்க அழைச்சிடுறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்பதான் நமக்கு தெரியுது இன்னைக்கு நாம கிருபையாக பெற்றெடுக்கிற அந்த பிரகாசமான வெளிச்சம், சத்திய வெளிச்சம். நம்முடைய தேவனை நம்முடைய பிதாவாக அறிந்திருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய சாக்கியம். நாம் நன்றி சொல்லணும் டெய்லி. சாதாரண விஷயம் இல்ல, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பட் நம் தேவனை தேவனா, நம்முடைய பிதாவை பிதாவா அறிந்திருக்கிற ஒரு சாக்கியம் தேவன் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? யோவான் 1:12 வாசிங்க. எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. இன்னொரு வசனம் யோவான் 3:1 வாசிங்க.
யூதர்களே, அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
யோவான் 3:1 சாரி 1:1 படிங்க. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. அதான விஷயம், நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்கிற விஷயமே அது அவருடைய மிகப்பெரிய அன்பினா சகோதர சகோதரிகளே. அப்போ எல்லா ஜெபங்களும் யார் இடத்துக்கு ஏறெடுக்கப்படணும்? பிதாவாகிய தேவனை. அவருடைய நாமம் அங்க முதல்ல இருக்கும். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேனா, உங்கள் ஜெபம் யாருக்கு ஏறெடுக்கப்படுதோ அவருடைய அந்த பெயர் அங்க முன்னாடி அங்க வருவது. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசு கூட அப்படித்தான் பண்ணிட்டார். யோவான் 17 தன்னுடைய ஜெபத்தை தேவன் கிட்ட ஏறெடுக்கும் போது வசனம் வாசிங்க, 1 வசனம். பாருங்க, தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே. யார் சொல்றார் முதல்ல? ஆமா, ஒன்றான மெய் தேவன். சோ ரொம்ப முக்கியம், நம்முடைய ஜெபங்கள்ல நம்முடைய ஜெபம் நம்முடைய பிதாவின் இடத்துக்கு அங்க ஏறெடுக்கணும். அதையே வந்து ஜெபத்துல முதல் பகுதியில அங்க நாம் குறிப்பிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அது அந்த ஜெபத்துல அடுத்து இருக்குது. வசனம் வாசிங்க, 6:9.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது,
பரிசுத்தப்படுவதாக. முதல்ல இதுக்கு நம்ம யார் பத்தி பேசிருக்கிறோம்?
யாருக்கு அந்த ஜெபம் ஏன் எடுத்திருக்கிறோம்? நம்முடைய பிதாவாகிய தேவன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, அப்பேற்பட்ட நம்முடைய தேவன், அவரை நாம துதி செலுத்த வேண்டும். அவருக்கு நம்முடைய துதிகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, அவரை கனம் பண்ணணும் நம்முடைய ஜபத்துல. புரிதுங்களா? கேக்குறீங்களா? தேவன் கிட்ட ஜபத்தை ஏன் எடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தேவனை நம்முடைய ஜபத்துல என்ன பண்ணணும், அவருடைய குண லட்சணங்கள், அவருடைய பண்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய தனித்தன்மை நிறைய இருக்கு. அது நம்ம தேவனுக்கு மாத்திரமே பொறுப்பு. அதெல்லாம் அவருடைய விசேஷ தன்மைகள். அவைகள்ல ஏதாவது ஒரு சிலவற்றை சொல்லி அவரை நாம் என்ன பண்ணணும், நம்ம கனப்படுத்தணும். ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு மீட்டிங்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தா அவரை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்க மேல? ஒரு வேளை அவர் பேச வரும் போது யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு வைங்க, அவரை எப்படி கூப்பிடுறாங்க? சார் வாங்க சார் அப்படி கூப்பிடுறாங்களா, இல்ல பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? என்ன சொல்றாங்க? மாண்பு மாண்பு மிகு என்னென்னமா சொல்றாங்க இல்லைங்களா? ஐயோ இப்ப அதுக்கு கூட லிஸ்ட் போட்டா படிக்கிறாங்க இல்லைங்களா? என்ன பாருங்க, ஒரு அரசியல்வாதி வந்துட்டாருனா அவருக்கு ஒரு லிஸ்ட் போடுவாங்க பாருங்க, அவரு இவரு இவரு அவரு அவருன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்றோம், நாம வரவு இருக்கிறோம் சொல்லுவோம். அது அது வந்து பாருங்க, உலகத்தார் கூட ஒரு 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 கணம் கொடுக்குறார். ஒரு முக்கியமான ஸ்தானத்துக்குரியவங்கள் அவங்களை மேல அழைக்கும் போது அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க பேர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய கணம் மகிமை சேர்க்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அப்போ நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கிட்ட நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, நம்முடைய தேவனை நம்முடைய சிந்தைகளுக்குள்ள கொண்டு வரும் போதே அந்த மகிமை துதியின் வார்த்தைகள் நம் வாயில அங்க வரும். அப்போ அந்த உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது, இது தேவனை அவருடைய அவரை பற்றின அநேக விஷயங்களை கொண்டு துதிகளை ஏறெடுப்பதற்கு அங்க ஆகும். உதாரணமா நம்ம நிறைய சொல்ல வசனங்கள், நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் சொன்னா, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுங்கள் தேவன். நம்ம தேவன் அப்படித்தான் சொல்லணும். இன்னும் நம்ம என்ன சொல்ல, நிறைய வசனங்கள், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் நம்முடைய தேவன். நிறைய சொல்லலாம், உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்க நீங்க வாங்கிக்கலாம், வாங்கிக்கோங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவும் ஆனவர். இதெல்லாம் அவருக்கு அவரை கனப்படுத்துற அந்த வார்த்தைகள் வசனத்துல இருக்குது. அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அது கூட சொந்தமா இல்ல. அப்புறம் சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, அவர் யார்? சோதிகளின் பிதா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நிறைய இது மாதிரி நம்ம சொன்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், உண்டாக்கின தேவன், அப்படிப்பட்ட தேவன். இதெல்லாம் அவருடைய அந்த விசேஷ பண்புகள். இது எல்லாம் நம்ம குறிப்பிடணும் நம்முடைய ஜெபத்து. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த சிறியவர்களுடைய விண்ணப்பம் யார்கிட்ட போய் சேருது? பிதாவாகியா? சோ அவருடைய நாமத்திற்கு அந்த கனம் மகிமை அந்த சேர்க்க நிறைய இருக்கும். ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட முயற்சி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம தேவனை பற்றி மகிமைப்படுத்துற கனப்படுத்துற வார்த்தைகள் பைபிள்ல அநேக வார்த்தைகள். ஏதாவது ஒன்று ரெண்டு நாம அங்க ஜெபத்துல அங்க வைத்து அவரை நம்ம அங்க மகிமைப்படுத்தும். சோ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, முதல்ல ஜெபம் நம் பிதா கிட்ட ஏறெடுக்கப்படமோ, அடுத்து உங்களுக்கு நாமம் பரிசுத்தப்படுவதாக. அது எதை குறிக்கிறதுன்னா, தேவனுடைய நாமத்தை நாம் என்ன பண்ணணும், கனப்படுத்த வேண்டும், மகிமை சேர்க்கணும் அவருக்கு. மூணாவது என்னன்னா, பத்தாவது வசனத்துல பாருங்க. ஆமா, அப்புறம் நெக்ஸ்ட் இதுதான் அந்த விண்ணப்பத்துல வர்றது. முதல்ல பாருங்க, அவர்கிட்ட ஏறெடுத்து அவரை கனப்படுத்தின உடனே நெக்ஸ்ட் நம்முடைய ஜபங்கள்ல எதை பத்தி எல்லாம் நாம குறிப்பிடணும் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா பாருங்க, முக்கியமான தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும். அதற்கு என்ன பண்ணணும், முதல் பெட்டிஷனை எடுத்தா இருக்கணும். பாருங்க, கர்த்தர் இயேசுவை உண்மையா பின்பற்றி தேவ சித்தம் செய்ய நினைக்கிற ஒருவர் கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய ஜபத்தினுடைய கண்டென்ட் அவங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அந்த ஜபத்துல என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் பாருங்க, சொல்றா பாருங்க. பரிசுத்தவான்கள், சாதாரண வார்த்தை இல்ல இவங்கள், இந்த பரிசுத்தவான்களுடைய ஜபம் எப்படி இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறான். அதுக்காக எக்ஸாக்டா எக்ஸாக்டா தான், ஆனா நாம் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணி நிறைய டைம் அதை விட்டு இதை விட்டு, பட் சிந்தையில நம் தேவன் அவர் எதிர்பார்க்கிற விதத்துல நம் ஜெபங்கள் தாழ்மையா அங்க முன் வைக்கணும். அப்போ இங்க சொல்றாரு அந்த நம்ம நம்முடைய வேண்டுதல் முதல் என்ன இருக்கணும், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தின் பற்றினா அந்த சுவிசேஷ அந்த தெய்வீக திட்டம் முழுவதுமே பார்க்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல வந்து அங்க நிறைவேறுது. ஆனா அந்த வரப்போகிற அந்த ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னால் கண்ணுக்கு தெரியறதுக்கு அந்த கொஞ்சம் பின்னால் நாட்கள்ல இருக்குது அந்த ராஜ்யம். ஆனா அது 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 இப்ப எப்படி செயல்பட்டு வருதுன்னா சகோதர சகோதரி உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு கூட புரிதுங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ராஜ்யம் எப்ப வரும், தேவனுடைய ராஜ்யம் பூமியில மூன்றாம் உலகத்துல கர்த்தர் இயேசுனுடைய ஆயுள் வருடம் ராஜ்யம். ஆனா அந்த ராஜ்யமே அது 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 ஸ்தாபிக்கப்படுற விஷயத்துல பாருங்க, அந்த ராஜ்யத்துல யார் இருப்பாங்க, அந்த புதிய வானத்துல கர்த்தராக இயேசு மற்றும் அவருடைய சரீரமாகிய சபை. இப்போ அந்த சபை தான் என்ன பண்ணப்பட்டு இருக்காங்க, கூட்டி சேர்க்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ரேவுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற காரியத்துல இந்த வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. ராஜ்யம் வருவதாக என்று சொல்றோம்னா அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த ராஜ்யத்துல பங்கடைய போகிற அந்த பரிசுத்தவான்கள் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பூமியில அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்காக நம்முடைய ஜபங்கள்ல நினைவு கூறணும். சோ அந்த பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற வேலை தான் என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம், சுவிசேஷத்தின் அறுவடை. இப்ப அந்த அறுவடை பூமியில தான் இருக்கு, நடந்து கொண்டு இருக்குது. ரொம்ப முக்கியம் பாருங்க, ராஜ்யம் துவங்கிறதுக்கான மிக முக்கியமான அம்சம் தேவனுடைய திட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ அறுவடை பரிசுத்தவான்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு மாபெரும் திட்டம், மிக முக்கியமான திட்டம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதில்லை. அப்போ நம்முடைய ஜெபத்துல முதல்ல என்ன வைக்கணும், இந்த ராஜ்யத்தின் வேலைக்காக, இந்த அறுவடையின் வேலைக்காக நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஜெபங்கள்ல எங்கெல்லாம் இந்த சத்தியத்துல எங்கெல்லாம் இந்த சத்தியத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அவங்களுக்கு தேவையான அந்த போஷிப்பு, ஆவிக்குரிய போஷிப்பு, வழி நடத்துதல், பாதுகாப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த போராட்டங்கள், ஏன்னா இவங்க எல்லாமே யாருக்கு பின்பற்றி நடக்கிறாங்க, கர்த்தராகியா. சோ அந்த பாதையில எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஒரே விதமான போராட்டங்கள் துன்பங்கள் அங்க இருக்கும். சோ இதுக்கு மத்தியில எல்லாம் நம்ம அவங்களுக்கு நாம என்ன பண்ணணும், நாம அங்க ஜபம் செய்ய வேண்டியது அங்க நம்ம ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா, நம்ம என்ன சொல்லிட்டா சுற்றுலா புரியுதுங்களா, இப்படி ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு இப்ப பூமியில நிறைவேறி இருக்கிற அந்த அறுவடை வேலை, அதுல தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க சகோதர சகோதரிங்க. இங்க மாத்திரம் இந்த கிளாஸ் இல்லை, இங்க மாத்திரம் இந்த சத்தியங்கள், இது மாதிரி அநேக பட்டணங்கள்ல இந்தியாவுக்குள்ள அநேக தேசங்கள்ல உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அங்கங்க தேவனுடைய மணிகளுக்கு அவர் தம்முடைய சத்தியங்களை அனுப்பிட்டு இருக்கிறார், அங்கங்க மணிகள் சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்ட உடனே அந்த ராஜ்யம் பூமியில என்ன பார்க்கிறோம், ஸ்தாபிக்கப்படும். ராஜ்யம் வருவதாக அப்படின்னா அந்த ராஜ்யம் வருகிற விஷயத்துல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறோம், அந்த அறுவடையின் வேலைக்காக கூட நம்முடைய ஜெபங்களை முன் வைக்கணும். அப்பா எங்கெல்லாம் இந்த வேலை போயிட்டு இருக்கிறோம், எங்கெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் போயிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் பங்கு பெற்றிருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய பலன், இதுக்கெல்லாம் நம்முடைய ஜெபங்கள்ல அங்க ஏறெடுக்கணும். அப்ப பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் பாகம் பாருங்க. அப்போ இந்த சபை சீக்கிரமாக சேர்க்கப்படும் போது உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுதோ உடனே அது மாதிரி எங்கேயும் செய்யப்படும், இந்த ராஜ்யமே கூட ஆரம்பிச்சு. இது நம்ம கடந்து போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், பூமியில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற அந்த காலத்தை நோக்கி அங்க போயிட்டு இருக்கிறோம். இதற்காக நம்முடைய ஜபத்துல அங்க எடுக்கணும். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பெட்டிஷனே சொல்றா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பூமியில செய்யப்படுவது போல பூமியிலையும், அந்த ராஜ்யத்தின் வேலைகள், அறுவடையின் வேலைகள், அதுல வேலையில ஈடுபட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பாதுகாப்பு, போஷிப்பு, வளர்ச்சி, இது எல்லாவற்றுக்கும் என்னமோ அங்க ஜெபிக்கணும். ஏன்னா அவர்கள் எல்லாரும் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு மத்தியில் தேவ தெய்வம் அவங்களை வழி நடத்தும், அவங்களுடைய பலவீனங்களுக்கு மத்தியில அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். எதுனால நம்ம அவங்களுக்காக கூட அங்க ஜெபம் செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன கேட்கணும், வசனமாக இது என்னது, அனுதின ஆகாரத்திற்கு என்ன பண்ணணும், நம்ம அங்க நம்முடைய தேவைகளுக்கு ஜெபத்துல வைக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு
ஆனா இது எதை குறிக்கிறது இல்ல, அதுவே நாகாரம்னா டெய்லி மூணு வேளை சாப்பிடுறது இல்ல, நாலு வேலை நாலு வேளை சாப்பாடு, அந்த சாப்பாடு இல்ல இல்லீங்களா. இந்த அன்னத்தின் ஆகாரம் நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு அதற்காக கேக்குறாங்க. வேலையை பத்தி பேசி ஜம்ப் பண்றது, நோய், மா கல்யாணம், மாப்பிள்ள பொண்ணு, சரிங்களா, இந்த ப்ரொமோஷன், இது எல்லாமே என்ன லிஸ்ட்ல தான் வருது. இந்த மூன்று வேலை ஆகாரத்துக்கு தான், இதுக்கெல்லாம் ஜெபிச்சா கூட எதுக்கு ஜெபிக்கிற மாதிரி மூணு வேலைக்கு தான். ஆனா இதெல்லாம் பூமிக்குரிய விஷயம். இது பத்தி தேவன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, இதுக்காக உங்க ஜபங்களை எனக்கு என்ன பண்ண வேண்டாம். அது ரொம்ப கணிஞ்சுக்கிறார், ரொம்ப கணிஞ்சுக்கிறார் இல்லைங்களா. அற்பா அற்பா அவள்தான் ஒரு வேலை, அதெல்லாம் கேட்டுட்டா அந்த பேர் எழுதிக்க வேண்டியதுதான். அற்பா விசுவாசிகளே, ஏன்னா தேவன் சொல்றார் மத்திய ஆறு எட்டுல அஷ்ட வாசிங்க,
நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னும் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாரு, அவர்களை போல். யார் அவங்க? அவர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அஞ்ஞானிகள். தேவன் பத்தி தெரியாது, அவருடைய இரக்கம் பத்தி தெரியாது, அவருடைய வார்த்தை பத்தி தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன வார்த்தை கேட்கறது கூட எடுக்க தேங்களா அவர் சொல்லிட்டார். நீங்க கேளுங்க, உங்ககிட்ட அந்த கேள்வி இருக்குதான்னு பாக்கும், அதான் பாக்குறோம் சரிங்களா. ஆனா நியாயம் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்லிட்டார், அற்ப விசுவாசிகளை, இதை போயா கேக்குறீங்க, கேட்காதீங்க இது இந்த விஷயம், இது எனக்கு தெரியும், நான் உங்களுடைய பிதா, உங்களை இந்த பூமியில கொண்டு வந்தேன், நீங்க கேட்கல, நான் கொண்டு வந்தேன், உங்களுக்கு என்ன போஷிக்கணும், உங்களுக்கு எப்பப்ப என்ன கொடுக்கணும் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் இது வரைக்கும் டிலே பண்ணல, இனிமேல என்ன பண்ண மாட்டேன், டிலே பண்ண மாட்டேன் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். ஆனா அது நிறைய சமயங்கள்ல கிறிஸ்தவர்கள் அங்க புரிந்து கொள்றது அங்க இல்ல. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த அன்றாட பூமிக்குரிய தேவைகளுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்குறாரு இல்லைங்களா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம பிதாவை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கும் போது, அவர் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்க வாக்கு தத்தங்களை உணர்ந்திருக்கும் போது அவைகள் பற்றி கேட்க மனசுமான. ஏன்னா ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான், அந்த வார்த்தையில் தேவன் தேவன் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகறதில்ல, உன்னை கைவிடுறது இல்ல. அதான் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு அதுதான் அர்த்தம், நம் தேவன் நம்மை விட்டு விலகறதில்ல, கைவிடுறதில்ல. இதெல்லாம் வாக்கு தத்துவமா பெற்றெடுக்கிறவங்க, அப்பா சாப்பாடு வேலை அது இது, இதை வந்து நம்ம ரொம்ப பார்க்கிறோம். தேவன் பற்றி நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் அங்க தெரியும். ஆனா இங்க ஒரு அனுதின உணவுக்காக தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, இது ஒரு அனுதின உணவு தான், பட் மாம்சீக வாழ்க்கைக்குரிய உணவு அல்ல, மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரிய ஆகாரம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவன் கிட்ட டெய்லி கேட்கும் ஆவிக்குரிய ஆகாரம் சாதாரண விஷயம் இல்ல, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிடாட்டி நம்ம மாம்சம் சோர்ந்து போயிருந்தோம், அதே போல இந்த ஆவிக்குரிய உணவு ஒரு வேளை ரெண்டு வேளை எடுக்காட்டி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் கூட என்ன ஆயிடுவார், ரொம்ப பலவீனம் ஆயிடுவார், சாத்தான் எதிர்கொண்டு நிக்கிருக்க முடியாது, இந்த ஜீவியத்தில் இருக்கிற போராட்டங்கள் ஜெயிக்க முடியாது, சோதனைகளுக்கு விழித்திருக்க முடியாது, அந்த ஆவிக்குரிய வீக்னஸ் வந்துச்சுன்னா. அப்ப ஆவிக்குரிய பலவீனம் ஏன் வருது, இந்த ஆவிக்குரிய உணவு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, இந்த ஆவிக்குரிய உணவு கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆவிக்குரிய உணவு கூட அனுதினமும் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். அதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னை எங்கிட்ட என்ன சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இந்த ஆகாரம் என்னது, தேவனுடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள். எரேமியாவில் சொல்லும் போது உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன பண்ணிட்டேன், உட்கொண்டுட்டேன் இல்லைங்களா. அப்போ ஒரு தனிப்பட்ட கர்த்தரி, ஒரு கிறிஸ்தவனுக்கு, அதாவது கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு கண்டிப்பா இந்த ஆவிக்குரிய போஷிப்பு அவசியம், ஆவிக்குரிய அனுதின வழி நடத்துதல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அதைய பெற்றுக் கொள்வதற்கு அதைய புரிந்து கொள்ளுவதற்கு, கிரகித்துக் கொள்ளுவதற்கு,
அந்த ஆகாரம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். தேவனுடையோ வசனத்துல, வசனத்துல இருக்கிறதுக்கு நாம ஏன் தேவன் கேட்கணும்? பைபிள் சார்ந்தா என்ன பண்ணலாம்? படிக்கலாமே. ஆனா அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா நமக்கு பரிசுத்த ஆவி. இப்போ இந்த பரிசுத்தாவி இருந்தா தான் அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன ஆகும்? புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தி ஆவியில் என்ன பண்ண முடியும்? நம்ம பலப்படைய முடியும். அப்ப அந்த பரிசுத்த ஆவிக்கு நம்ம என்ன பண்ணோம்? டெய்லி தேவன் கிட்ட ஜெபிக்கணும். சகோதர சகோதரிய, பரிசுத்த ஆவி இல்லாட்டி, பிரதர் ஜெபத்தில் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாட்டி ஒண்ணுமே அங்க புரியாது. பைபிள் கையில இருக்கும், ஆனா ஒண்ணுமே புரியாது. அப்போ அந்த அனுதின உணவை தேவனுடைய வார்த்தைகள் இருந்து அவருடைய ஆவியின் மூலம் பெற்றுக்கொள்ளுவதற்கு அனுதினமும் நாம் தேவனிடத்துல நாம் சேரணும், அந்த ஜெபத்துல நாம் சேரணும். அப்போ அது அந்த ஒரு வேண்டுதல் தான் இங்க சொல்லிட்டார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. அது கூட நல்லா காமிச்சீங்களா, ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம். இங்க என்ன சொல்லல, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு. அங்க எப்படி செவக்குன்னு சொல்லிருக்கிறாரு, எங்களுக்கு இங்க யார் அந்த எங்கள்? அதே போல் நம்மை போலவே கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற மற்ற அங்கங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வேணும். சிந்தை பாருங்க, அந்த சிந்தை கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய சிந்தை, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆமாம் அந்த ஆகாரம் வேணும். அப்படித்தான் நம்ம அங்க ஜெபத்துல அங்க ஏற இருக்கணும் சகோதர சகோதரி. சோ ஐந்தாவது விஷயம் என்ன? நம்ம ஜெபத்துல ஏற இருக்க வேண்டிய ஐந்தாவது விஷயம் பன்னெண்டாம் வசனத்துல இருக்கு, வாசிங்க. ரொம்ப முக்கியம், எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. நம்மளுடைய கடன் என்ன? நம்ம என்ன கடன் பட்டிருக்கிறோம் அது கேக்குறீங்களா பிரதர்? அது பெரிய லிஸ்ட் இருக்கு. ஐயோ, சீட்டுக்கு வாங்கிருக்கிறோம், கந்து வாங்கிருக்கிறோம், நீங்களா கை மாத்து வாங்கிருக்கிறோம், நிறைய இருக்கு. அந்த கடன் இல்ல. இங்க கடன்கள் எது கிடையாது? நம்முடைய பாவங்கள். கண்டிப்பா கண்டிப்பா நம்முடைய பாவங்களுக்கு நாம தேவன்கிட்ட என்ன பெற்றுக்கொள்ளணும்? மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இங்க கடன்கள், இந்த பூமிக்குரிய விஷயத்துல நாம சில சமயங்கள மாட்டிக்கொள்ற அந்த விஷயங்கள் இல்ல, மாறாக நம்முடைய பாவ நிலைமை, அந்த பாவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய மன்னிப்பு. கண்டிப்பா கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்ச உடனே ஒருவர் என்ன ஆக்கப்படுறார்? நீதிமான் ஆக்கப்படுறார். அப்படின்னா அவருடைய பாவங்கள் அவருக்கு என்ன ஆகுது? மன்னிக்கப்படுதுதான். ஆனா சகோதர சகோதரி என்னால நினைச்சு பாருங்க, அந்த நீதி வஸ்திரத்தை தரிப்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பாவ செய்யலையா? டெய்லி செய்யறோம், விதவிதமா செய்யறோமா இல்லைங்களா, கண்டினியூஸா செய்யறோமா இல்லைங்களா? என்ன ஆயிடுதுன்னா, அந்த நீதின் வஸ்திரமே என்ன ஆயிடுது? இப்போ கரையாய் கரைப்படுத்தி கொள்ளும் பண்றோம் இன்னும் இங்க முடிச்சுட்டு போயும் இருக்கும். ஆனா இந்த பாவங்கள் கூட என்ன ஆகணும்? உடனுக்குடன் உணர்ந்து அதைய அறிக்கையிட்டு கிருபையா மன்னிப்பை பெற்று அந்த அந்த கரைகள் என்ன ஆகணும்? மன்னிக்கப்படணும். ரொம்ப முக்கியம், கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இல்லைங்களா. அந்த மன்னிப்புக்கு நாம இங்க அங்க வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மறைவான குற்றங்கள், அருவறுப்புகள், அசூசிகள், இதெல்லாம் மாம்சீக பலவீனத்தினால உண்டாயிருது இந்த அழைப்பு. அப்போ இதற்கெல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல அங்க நாம போய் சேரணும், அவருடைய கிருபாசன தண்டையில. ஆனா இந்த ஒரு விஷயத்துல தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு உறுதி கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, எப்பேற்பட்ட பாவா இருந்தாலும் பரவாயில்ல, அறிக்கை தான் என்ன ஆகும் உங்களுக்கு? என்ன கிரேஸ், என்ன கிருபை. வசன வாசிங்க, 1 யோவான் 1:9, இதை மறக்கவே வேண்டாம் இந்த வசனம்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும், எல்லா பாவங்களையும் அவர் நமக்கு மன்னித்து என்ன பண்றார்? சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அங்க இருக்கிறார். அப்போ நினைத்து பாருங்க சகோதர சகோதரிகளை, அப்போ நாம் இதைய டெய்லி ஒரு முறை கூட இல்ல, நிறைய முறை என்ன பண்ணும் தேவனிடத்துல ஏறெடுக்கணும். ஏன்னா நிறைய பாவங்கள் என்ன பண்றோம் நாம அனுதினமும் செய்கிறவரா காணப்படுறோம், பலவீனத்துல மாம்சத்துல அறியாமையில துணிகரத்துல செய்யறோம். அப்ப அந்த மன்னிப்பு கூட எவ்வளவு முறை ஏறெடுக்கப்படணும்? அநேக முறை ஏற்படணும், ஏறெடுக்க போனோம், ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா, இங்க வந்து அவர் ஒரு கண்டிஷன் கூட கொடுத்தார், சரி
எல்லா பாவங்களையும் நீங்க அறிக்கைட்டா அது என்ன பாவமா இருந்தாலும் சரி மனசுல உணர்ந்து அறிக்கைட்டா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குற ஆனா ஒரு கண்டிஷன் ஆனா என்ன கண்டிஷன் அஸ்ன வாசிங்க மத்தைய 6:14-15
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்
ரொம்ப அருமையான கண்டிஷன் இல்லை தேவன் எவ்வளவு எவ்வளவு ஞானமா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு சும்மா இல்ல இந்த வாய்ப்பு நமக்கு தினம் இருக்கு தினம் இந்த வாய்ப்பு இருக்கு மனுஷர் உங்களுக்கு செஞ்ச தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னிச்சா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு அக்ரிமெண்ட் சொல்ல இருப்பாங்க நீங்க உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு அறியாமையில பலவீனத்துல செய்யற சின்ன சின்ன தப்பிதங்களை நீங்க மன்னிச்சா நான் என்ன பண்றேன் உங்க பாவங்கள் மன்னிக்கிறேன் நீங்க அவங்களுக்கு மன்னிக்கலாம் முறைச்சிங்கன்னா நான் என்ன பண்றேன் நான் முறைச்சு போயிடுறேன் நான் உங்களுக்கு என்ன பண்றது இல்ல நான் மன்னிச்சது இல்ல ஆனா ரொம்ப சீரியஸான விஷயம் தேவன் ரொம்ப அன்புல பணிவா தாழ்மையா கேட்டுக்கொள்கிறார் பட் நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப சீரியஸா உணர வேண்டிய விஷயம் நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் பாவங்கள் தேவன் அங்க மன்னிப்பார் பாருங்க இப்ப தேவன் கிட்ட பாவத்துக்காக ஜபம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க நமக்கு எவ்வளவு பாவம் இருக்கு எவ்வளவு மன்னிப்பு தேவன் கொடுக்கணும் எவ்வளவு மன்னிப்பு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன திங்க் பண்ணும் மற்றவங்க நம்ம கிட்ட எவ்வளவு செஞ்சிருக்காங்க ரீகலெக்ட் பண்ணி உடனே என்ன பண்ணலாம் எல்லாம் மன்னிச்சுட்டு போய் நின்னோம்னா மன்னிச்ச அளவுக்கு நமக்கு என்ன கிடந்தாங்க மன்னிப்பாங்க இருக்கும் பாருங்க அப்ப நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய மன்னிப்பை நினைக்கும் போது கண்டிப்பா நாம அநேகருக்கு என்ன பண்ணுவோம் நம்முடைய மன்னிப்பு கூட அதை கொடுக்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இந்த பாவங்களுடைய மன்னிப்பிற்காக கண்டிப்பா நம்முடைய ஜபத்துல நம்ம அங்க ஏறெடுக்கணும் அது 5வது இடத்துல அங்க வருவதை அங்க பார்க்கணும் இந்த மன்னிப்பு பத்தி நம்ம ஒண்ணு சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே இது ஒரு டிவைன் குவாலிட்டி பைபிள் பத்தி கமெண்ட்ரி எழுதுறாங்க பாருங்க நிறைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் பொதுவா ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விஷயம் இது ஒரு தெய்வீக தன்மை மன்னிக்கிறது ஒரு வேளை தேவன் ஒண்ணு செய்யறார் அதை நீங்களும் நானும் செய்யறதுக்கு விருப்பப்பட்டா அது நம்ம நிறைய செய்யறதுக்கு டெய்லி நமக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன பாக்குறோம் மன்னிப்பு தேவன் நம்ம பாவம் என்ன பண்றார் அனுதினமும் மன்னிக்கிறார் நாம கூட நம்ம பிரதர்ஸனுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சோம்னா நாம் யாருடைய அந்த தன்மை பிரதிபலிக்கிறோம் வாய்ப்பு இருக்கு டெய்லி புரிஞ்சிருக்கோமா நல்லா யோசிச்சு பாருங்க தேவனுடைய குவாலிட்டி அப்படி வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு டெய்லி வாய்ப்பு இருக்கு யோசிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு குண லட்சணம் ஆனா இது இந்த நம் தேவனிடத்துல இருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பா நம் அனுதினமும் நிறைய முறை நம் ஜபங்கள்ல அங்கே இருந்து ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னா 6:13 பாரு எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரெண்டு பாகம் இருக்கு இந்த பாட்டி இந்த பாட்டு முதல்ல எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்புறம் தீமை நின்று என்னது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதர சகோதரிகள் ஒருவேளை தேவனே எங்களுக்கு சோதனை வேண்டவே வேண்டா எப்படியாவது எங்களை சோதனையில இருந்து என்ன பண்ணிடுங்க நீங்க நாங்க சோதனையில போகாத படிக்க எங்களை என்ன பண்ணிடுங்க நீங்க காப்பாற்றி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க பதில் ஏன்னா இந்த ஜெப உரிமை யாருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் யாருக்கு கர்த்தர் இயேசுவை அப்ப கர்த்தர் இயேசுவை பின்பற்றவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன அவசியம் சோதனைகள் சிச்சைகள் போராட்டங்கள் அவசியமா இல்லைங்களா இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அப்ப பாடுபட வேண்டியது அவசியமா இல்ல அது வேண்டான்னு ஜெபம் பண்ணலாம் கண்டிப்பா அவசியம் பாரு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு ஆனா இங்க ஒரு ஜபத்துல என்ன பண்ண செஞ்சுக்கா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இது என்ன அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்றது சகோதர சகோதரிகளே ஏன்னா கத்த நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம பார்க்கும் போது சோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம் அது வேண்டாம்னு சொன்னா மிஸ் பண்றோம் கத்திர ஏசின் சரீரத்துல அங்கமாக முடியாது சோதனை வேண்டாம் போராட்டம் வேண்டாம் அப்படியே டீசெண்டா இருந்துட்டு போயிடுற அப்படின்னா அப்ப டீசெண்டா இருந்துட்டு வேறதான் போக முடியும் கத்திர ஏசு சரீரத்துக்கு அங்க போக முடியாது இல்லைங்களா அங்க போறதுக்கு அதான் பாதை ஏன்னா வசனம் வாசிக்கிற யாக்கோபு 1:12 வாசிங்க
என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது
பாருங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா பலவிதமான சோதனைகள்ல நீங்க அகப்படும் போதுனா கண்டிப்பா என்ன ஆகும்? பலவிதமான சோதனைகள்ல கவனிச்சீங்களா? இங்க ஒரு போனஸ் இருக்குது. சோதனை மாத்திரம் இல்லையா, எப்படிப்பட்ட சோதனை, பல பல விதமான சோதனை இருக்கு. கத்திரேசை பின்பற்றி நடக்கும் போது அது பல விதமான ஆசீர்வாதம் உண்மையே, அப்படி மாத்தணும். அது பல விதமான ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம். கத்திரேசை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் நம்ம அகப்படுவோம். கடைசியில் என்ன சொன்னார், பன்னெண்டாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி அந்த சோதனையை வேண்டாம் நாம சொல்ல முடியும்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி அது வேண்டாம் சொல்ல முடியும்? எப்படி நம்ம அதுக்கு ஜெபிக்க முடியும் பாருங்க. ஆனா ஜெபத்துல சொல்லியிருக்கிறாரு, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்களா? இன்னொரு வருஷம் ஆசைங்க, ஒன்னு பேரு 4:12. ஏதோ புதுமை என்று என்ன பண்ணாதீங்க நீங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு நடுவுல பற்றி எரிகிற அக்னி எரியும், என்னது சோதனை இருக்கும். ஆனா என்ன நினைக்காதீங்க, ஏதோ புதுசு நினைக்காதீங்க, இது புதுசு இல்ல. இதே பாதையில போயிட்ட கத்திர இயேசு வாங்கினார் அக்னி, அவருடைய 12 சீஷர்கள் நிறைய வாங்கினாங்க அக்னி, சுவிசேஷம் முழுக்க இந்த பாதையில் நடக்கிற அநேகர் நிறைய வாங்குறாங்க அக்னி. இன்னும் சொல்லப்போ அந்த அக்னிக்காக ஜபம் பண்றாங்க, நிறைய அக்னி கொடுங்க கொடுங்க. இது புதுசு நினைக்காதீங்க. சோதனை எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்துல அங்க அவசியம் தான் சகோதர சகோதரிகளே, சரிங்களா? இன்னொரு வருஷம் கூட 1 பேதுரு 1:6 படிக்காதீங்க, நான் சொல்றேன். இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். சோ இதெல்லாம் அவசியம் தான் சோதனை. ஆனா இப்ப இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், எங்களை சோதனைக்கு உட்பட, அது என்ன, அது சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன்னா, தேவனே எங்களைய சோதனையிலேயே என்ன பண்ணிட வேண்டாம், விட்டு. அதாவது என்னன்னா, சோதனை வேண்டாம்னு ஜெபம் பண்றதுக்கு அவர் சொல்லல, மாறாக அந்த சோதனைய ஜெயம் கொள்றது, அந்த சோதனைக்கு மத்தியில பலப்படுவதற்கு, புரியுதுங்களா? அந்த சோதனைய சந்திப்பதற்கு நமக்கு எந்த பலம் வேணும் கண்டிப்பா, புரியுதுங்களா? சோதனை வேண்டாங்கிறது எப்படி இருக்கு, இல்ல இல்ல சோதனையில் இருக்கணும், ஆனா அந்த சோதனைய மேற்கொள்ளுக்கு என்ன வேணும் நமக்கு, பலம். அந்த சோதனைய ஜெயித்து நம்ம அந்த பரிசுத்த வாழ்வுல நிரூபிக்கப்படுவதற்கு நமக்கு என்ன வேணும், தேவனுடைய தயவு. அது ரொம்ப முக்கியம். அதாவது இவைகளுக்கு மத்தியில் அந்த பலன் கொடுக்கறதுக்காக நாம் என்ன பண்ணோம், தேவன்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்த வாழ்வுக்கே உரிய சோதனை இல்ல, நம்முடைய சொந்த பலத்துல நிக்க முடியுமா சகோதர சகோதரிகள? சோதனைகள் அவசியம் தான், கண்டிப்பா தேவன் அனுமதிக்கிறார், நாம் கடந்து போனோம். ஆனா சொந்த பலம் சுய பலத்துல கடக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. அப்ப யாருடைய பலம் நமக்கு வேணும், யாருடைய உதவி வேணும், யாருடைய வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு வேணும், அதுக்கே. அது மாத்திரம் இல்ல, அந்த சோதனையிலே என்ன பண்ணிட வேண்டாம், தேவன் நம்மளே விட்டுவிடும். அது கூட என்ன சொல்லலாம், நான் சில சமயங்கள்ல நமக்கு பிரயோஜனம் இல்லாத சோதனை கூட தேவன் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க. பாருங்க, ஒரு சோதனைக்குள்ள நம்மளை தேவன் அனுமதிச்சா அந்த சோதனையின் மூலம் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பிரயோஜனம் இருக்கணும், சில குணலட்சணம் வாழ்த்திக்குவோம், சில அனுபவங்கள் பெற்றுக்கொள்வோம், அதுக்குதான் சோதனை. சில சமயங்கள்ல அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத சோதனைக்குள்ள என்ன ஆகுது, நம்ம நம் வாழ்க்கையில நமக்கு வருது நம்முடைய பலவீனத்தினால். அப்ப இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிடுறார், அங்க அவர் பார்த்து அவர் நமக்கு அங்க வழி நடத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். சோ இதை கரெக்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த சோதனையிலேயே விட்டுவிடாமல், சரிங்களா, அதை நாங்க அதைய சந்திச்சு அதைய மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவதற்கு ஏற்ற பலம் கூட எங்களுக்கு நீங்க தாங்க. இதுக்கு நாம அவர்கிட்ட அங்க ஜெபம் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றார், இல்ல 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 அதுலயே நெக்ஸ்ட் தீமை நின்று எங்களை. அதே போல நமக்கு இன்னொரு விதமான தீமை கூட நமக்குள்ள இருக்கு, நம்முடைய மாம்சீக பலவீனத்தினால விழுந்து போன சுபாவத்தினால நிறைய சமயங்கள் வேற மாதிரி தோரணைகளை நாம் என்ன ஆயிடுறோம், சிக்கி கொள்ளுகிறோம். புரிஞ்சுங்களா? ஒரு வசனம் படிக்கிறீங்களா, என்ன வசனம்னா, யாக்கோபு 1:13 படிங்க.
தேவன் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவன் பொல்லாதினால் சோதிக்கப்படுகிறார்
பாருங்க, ரெண்டு விதமான சோதனை அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். அதாவது பொதுவா நம்முடைய பலவீனங்கள்னால சில சோதனை முடிங்க. அது அப்புறம் பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சினால பாருங்க, அது ஒரு வகையான சோதனை. நம்முடைய பலவீனங்கள், நமக்குள் இருக்கிற தீமை, இதனால நாம சிக்குண்டு என்ன பண்ணிடுவோம், நாம சோதிக்கப்படுவோம். ஆனா இது யார் அனுமதிக்கிறது இல்ல, இது தேவன் நமக்கு கொடுக்கறது இல்ல. தேவன் நமக்கு கொடுக்கற சோதனை எப்படி இருக்கும்னா, சத்தியத்து நிமித்தம் இருக்கும் அந்த சோதனை. சத்தியத்துக்காக அந்த சோதனை வரும், தேவனுக்காக அந்த சோதனை வரும். நம்ம மேலும் மேலும் குணலட்சணங்கள்ல வளர்வதற்கு, கிறிஸ்து இயேசுவின் சாயல் அடைவதற்கு அந்த சோதனை வழிவகுக்கும். ஆனா இன்னொரு விதமான சோதனை இருக்கு, அது நம்முடைய சுய இச்சனை இச்சைகள்னால நம்மளே அங்க மாட்டிக்கிறது. சோ இந்த மாதிரி தீமைகள் இருந்து எங்களை என்ன பண்ணிடுங்க, நீங்க எங்களை ரட்சித்து கொள்ளும். சோ அப்போ இது கூட நம்முடைய ஜெபத்துல நம்ம அங்க ஏறெடுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு சகாயம் செய்கிற கிருபை கண்டிப்பா தேவன் அவருடைய பிள்ளைகள் வைத்திருக்கிறார். அதாவது நான் உங்களை விட்டு விலகுறதில்லை, இவங்கள் உங்களை கைவிடுகிறது இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்றீங்களா, உலகத்தின் முடிவு பொரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சோ அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க நமக்கு அங்க உதவி செய்யறது நம்ம. சோ அப்போ இந்த பெட்டிஷன் கூட நம்முடைய ஜெபத்துல நம்ம அங்க இருக்குது. கடைசி விஷயம் நம்ம ஜெபத்துல நம்ம சொல்ல வேண்டியது வசனம் வாசிங்க,
ராஜ்யமும் வல்லமையும்
இது ஏழாவது வசனம், ஏழாவது பார்ட் நீங்க வசனம் வாசிங்க, கொலோசையர் 3:17 ஜபத்தை முடிக்கும் போது அவன் எப்படி முடிக்கணும், பாருங்க இதுதான் நம்முடைய ஜபங்கள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய ஏழாவது பார்ட். வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால செய்யணும். இப்ப ஜெபம் முடிவடை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டா சொல்லுங்க. ஆமா, பிதாவை நோக்கி ஜெபத்தை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி துதி செய்து, புரியுதுங்களா, இந்த அறுவடையின் வேலைக்காக அதுல ஈடுபட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஆவிக்குரிய அவங்களுடைய பலத்துக்காக ஜெபம் செய்து, இந்த ராஜ்யம் சீக்கிரத்துல பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்காக ஜெபம் செய்து, அப்புறம் என்ன பண்ணும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மற்றவங்களுடைய பாவங்களுக்காகவும் தேவனிடத்துல மன்னிப்பு வாங்கிட்டு, அப்புறம் அனுதின தேவைகள் ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக ஜெபித்துட்டு, அப்புறம் சோதனையிலேயே விட்டுவிடாத படிக்கும், அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு சகாயம் தரும் படிக்கும் தேவனிடத்துல வேண்டிட்டு, நம்முடைய ஜபத்தை முடிக்கும் போது நம் யார் மூலமா அந்த ஜபத்தை ஏறணும், கர்த்தராகியா. பாருங்க இது ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அப்பதான் லெட்டர் கரெக்டா போய் சேரும். அது அந்த ஜபத்துக்கு அந்த முதல் இருக்கு பாருங்க, யார்கிட்ட ஏறு எடுக்கணும், பிதாவாகியா தேவன். அது வந்து 2 அட்ரஸ் சரிங்களா, அது போய் சேர வேண்டிய அவர்கிட்ட தான் அவங்க போய் சேரும் சரிங்களா. யார் மூலமா போகணும் பாருங்க, கர்த்தராகியா இயேசு மூலமா போகணும். ஆனா நிறைய ஜபங்கள் பாக்குறோம் உல்டாவா இருக்கும், கர்த்தர் இயேசுக்கு 2 சொல்லிடுவாங்க, முடிக்கும் போது வேண்டிக் கொள்கிறோம் தேவனே ஆமென். இது எப்படி ஜபம், புரிதுங்களா, இந்த மெத்தட் லெட்டர் அப்படி பண்ண முடியுமா, அப்பாக்கு லெட்டர் போட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பேர் போட்டு 2 அட்ரஸ் போட்டா யாருக்கு போய் சேரும் லெட்டர், புரியுதுங்களா. ஏன் ஜபம் வந்து அநேகருக்கு போய் சேர்றது இல்ல சொன்னா, சேராது. வசனம் வார்த்தை நாளாவது கிரே நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். பாருங்க அப்ப ஜபம் கூட கடைசியா முடிக்கும் பொழுது யார் மூலமாக செலுத்தப்படணும், அதே ஆமாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே ஆமென். அது ரொம்ப முக்கியமான பார்ட், அந்த பினிஷிங் பார்ட். சோ தேவனிடத்துல ஏறெடுக்கப்படணும், அது யார் மூலம் ஏறெடுக்கப்படணும், கர்த்தராகியா இயேசுவின் மூலம். ஏன்னா நம்ம வசன வாசிங்க யோவான் 16:23 யோவான்
படிங்க.
அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார்.
பாருங்க, நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, அப்ப எப்படி சொல்றாரு, நீங்க கேட்கணும் பிதாட்ட, பிதா உங்களுக்கு தருவார். ஆனா எப்படி கேட்கணும், யார் மூலம் கேட்கணும், என்னுடைய நாமத்தின் மூலம். இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் விஷயங்கள், ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நாம் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள். நம்முடைய ஜெபத்துல கர்த்தர் இயேசு மூலமா தான் கேட்கணும், ஏன்னா அவர் சொல்றாரு. அது என் நாமத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அது தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அங்க தருவார். இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் 15:5. என்னை எல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தர் இயேசு சபையினுடைய தலையாக இருக்கிறார், அவரே சபைக்கு சகலத்தையும் பாதுகாத்து பராமரித்து நடக்கிறார். இப்ப சரியான பிதாவு கிட்ட கேட்க போறது யார் மூலத்தான் போனோம், தலை மூலமாகவே அங்க போனோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட். அப்போ அந்த ஜெபத்துல நாம கவனிக்க வேண்டிய இந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை நாம் யாரை நோக்கி நேரெடுக்கணும், பிதாவாகிய தேவனை நோக்கி நேரெடுக்கணும். ஜெபத்தை நிறைவு செய்யும் போது யாரை யார் யார் மூலமா நிறைவு செய்யணும், கர்த்தராகிய. நிறைய பேருக்கு இது என்ன பிரதர், கர்த்தர் இயேசுக்கு கொஞ்சம் பார்ட் கொடுக்குறீங்க, சில பிரதர்ஸ் கேட்டாங்க நம்ம கிட்ட, அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். இது யார் யார் ஏற்படுத்தி இருக்கிற முறை, தேவன் முறை. இது யார் கூட ஒப்புதல் கொடுக்கிறார், கர்த்தராகியா இயேசுவே. இது நம்ம யாரையுமே கனம் குறைக்கிறது எல்லாம் கிடையாது, இருக்கிறதை இருக்கிறபடி தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடி நாம் அறிந்து அதற்கு நாம் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது சகோதரிகள். அதே சமயம் உள்ளுக்குள்ள அந்த ஜெபத்துல இருக்க வேண்டிய அந்த பூரம் அந்த கண்டென்ட் கூட ரொம்ப முக்கியம். அவருடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்காக அறுவடைகளுக்காக ஜெபித்து, அதே சமயத்துல நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை ஏறெடுத்து, அனுதினமும் நமக்கு தேவைப்படுகிற பரிசுத்தாவிக்காக நாம் ஜெபம் பண்ணி, நம்ம எல்லாருக்காகவும், ஏதோ நமக்காக மாத்திரம், நம்ம எல்லாருக்காகவும் அதை ஜெபத்துல ஏறெடுத்து, சோதனைகள்ல நாம் தேவனுடைய பலத்தினால் அவைகளை மேற்கொள்வதற்கு ஒத்தாசை கேட்டு, நம்முடைய மாம்சீக பலவீனங்களிலிருந்து தேவன் நம்மை காக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜெபித்து, அது எல்லாம் கர்த்தர் இயேசு மூலம் நாம் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபம் பரலோகத்துல பிதாவின் இடத்துல அங்க போய் சேரும். அதற்கு உடனே அங்க அந்த பதிலும் இருக்குது பார்க்கணும் சகோதர சகோதரர்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஜெபத்தை பத்தி பார்க்கலாம், 1 Thessalonians 5:17 அங்க சொல்கிறார். கரெக்ட், 1 Thessalonians பாருங்க, இது கூட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இடையிடாமல் என்ன பண்ணுங்க, இது எப்படி சகோதர சகோதரி எப்படி சொல்லுங்க, பிரச்சனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 24 மணி நேரம் அப்ப ஆபீஸ் போக முடியாது, மாச சம்பளம் கிடையாது, குடும்பம் நடத்த முடியாது, குழந்தை குட்டிகள் பிரச்சனை என்ன ஆயிடும். ஆனா வசனம் இடைவிடாமல் அப்படின்னா எப்படி, ஃபார்மட் சொல்லும் போதே பெரிய ஜெபமா இருக்கு பிரதர், இது இடைவிடாமல் செய்யணும்னா எப்படி நீங்க. ஆனா ரொம்ப முக்கியம், கண்டிப்பா இந்த ஜெபத்தை நாம பிதாவிடத்துல குமாரன் மூலம் ஏறெடுக்கணும், அதுக்குரிய காரியங்களோடு அவசியம். அதே சமயத்துல நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே அநேகர் தவறாக புரிந்து கொண்டுதான் விதவிதமான ஜெப ஆராதனை கூட்டங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனுக்கு சில கட்டளைகள் கூட பஸ்னவாசிங்க, 1 Timothy 5:8 படிங்க. பின்பற்றுகிறவர் அவர் கண்டிப்பா எது கூட செய்யணும், தன்னுடைய குடும்பத்தை சரியானபடி விசாரிக்கணும். கணவன் மனைவி, அதாவது கணவன் கணவனுக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றும், மனைவி மனைவிக்குரிய பொறுப்புகள் நிறைவேற்றணும். குடும்பத்தில் இருக்கும் போது ஆமா, ரெண்டு பேரும் பெற்றோர்கள் கூட கடமை யாருக்கு நிறைவேற்றணும், பிள்ளைகள் இருந்தா நிறைவேற்றணும். அப்ப அதுக்கு கண்டிப்பா நம்ம நேரம் மற்ற காரியங்களுக்கு என்ன பண்ணணும், செலவு செய்யணும். 8 மணி நேரம் ஜாப் போகணும், வேலை போட்டி, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் இல்லைங்களா, டிராவல் பண்ணணும் வரணும். அப்புறம் எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்றது, அது எப்படி நாங்க எடுத்துக்கொள்கிறதுனா, அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு முடிவில்லாத ஒரு பகுதியாக இருக்கும்.
சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தனிப்பட்ட ஜெபங்கள், சந்தர்ப்பம் வாய்க்கும் போது குடும்பமாக ஜெபிக்கிறது, இது எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும். இது எல்லாம் விட அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்றதுனா என்னன்னா சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள் அந்த ஜெப சிந்தையிலேயே அவர்கள் இருப்பார். இது 24 மணி நேரமும் செய்ய முடியும். வேலையில் இருக்கும் போது, வெளியில் இருக்கும் போது, டிராவல் பண்ணும் போது, எந்நேரமும் அந்த வழி நடத்தலை நம்ம தேவன் கிட்ட எதிர்பார்த்து நம் சிந்தை இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முடிவுகள் எல்லாவற்றுக்கும் யார்கிட்ட பெட்டிஷன் போகணும். அந்த மாதிரி சமயங்களை முட்டி போட முடியாது, தனிமை எதிர்பார்க்க முடியாது. ஆனா எந்த வகையில நம்ம தேவன் கிட்ட தொடர்பு கொள்ளலாம், நம்முடைய சிந்தையில தேவன் கிட்ட அங்க தொடர்பு கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இடைவிடாமல் நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையிலேயே அனுதின வாழ்க்கையில நிமிஷத்துக்கு நிமிஷம் வரக்கூடிய சோதனைகள்ல நாம ஜெபிக்கணும்னா அந்த ஒரு ஐக்கியம் யாருக்கிட்ட இருந்துட்டே இருக்கணும், தேவன்கிட்ட. நம்ம சுற்றி என்ன நடக்குது, இப்ப இவர் பேசுறது என்ன பேச பேசிட்டார், இது இவர் பேசிட்டாரா சாத்தான் ஏதாவது தூண்டாரா, இதெல்லாம் நடக்கும் இந்த இந்த பின்பற்றுகளுடைய வாழ்க்கையில். பிரதானவங்க கிடையாது, இதான் கர்த்தர் இயேசு சித்தம் செய்யறவங்க பூமியில். அப்போ எவ்வளோ இருக்கும் சொன்ன பலவிதமான சோதனைகள்ல அகப்படுவீர்கள். மேற்கொள்வதற்கு கண்டிப்பா அந்த ஜெப சிந்தையில எப்பொழுதுமே அங்க நாம் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இதை கர்த்தர் இயேசு செய்துட்டா நம்முடைய தலை. கடைசி வசனம் வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. நம்முடைய தலை கர்த்தர் இயேசு. அவர் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோம்னா ரொம்ப முக்கியமா கவனிக்கும். அவர் பத்தி ஒரு வசனம் பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்தா நாட்களில். கர்த்தர் இயேசு எப்படி இருந்தார் பாருங்க, தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க வல்லமை இல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டார். கர்த்தர் இயேசு அந்த இடைவிடாத ஜெப சிந்தையில இருந்து எந்நேரமும் தன்னுடைய பிதாவின் இடத்துல அந்த சிந்தையில தொடர்பு கொண்டு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தனிமையில தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சகோதரர்களா இருந்து ஜெபம் பண்ணி, அவர் இந்த மாம்சத்தை உலகத்தை சாத்தானே ஜெயம் கொண்டவராக அங்க இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னைக்கு தேவ கிருபையில ஜெபம் பற்றின தலைப்பை நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சாட்சியம் இது, தேவன் நமக்கு கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கையில கொடுத்திருக்கிற உரிமை சகோதர சகோதரிகளே. என் நேரமும் நம்ம தேவன்கிட்ட பரலோகத்தின் சகாயத்தை பெற்றுக் கொள்ளலாம் இந்த ஒரு ஜெபத்தின் மூலம். ஆனா அந்த ஜெபம் தேவன் பார்வையில அங்கீகரிக்கப்பட இப்படிப்பட்ட ஜெபமாக அங்க இருக்க வேண்டும். சோ வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணு, இது நம்முடைய வாழ்க்கையில அதே படியே நாம செய்து தேவனை பெரியப்படுத்த நாம் முயற்சி செய்வோம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இறுதி ஜெபமாக நமக்கு மத்தியில் இருக்கும் சகோதரர் தாமோதரன் அவர்கள் ஜெபித்து நம்மை செய்வார் கூட்டத்தை.
அன்பின் பரலோக பிதாவே, என் அருமையாய் தந்த இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒருமனை பற்றி உங்களுடைய சமூகத்தில் இருந்து கதாவை நீர் கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜபத்தை குறித்து அதாவது எங்களுக்கு பல சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வகை செய்திருக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருவரும் கூட இருக்க வேண்டிய மாதிரி போக்கின மரத்தில்